الحمد لله رب العالمين، وهو ولي الصالحين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் கடமைகளில் இறுதி கடமையாகிய ஹஜ் பற்றிய விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை நாம் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு எவ்வாறு எம்மை தயார்படுத்துவது, இந்த ஹஜ்ஜுடைய ஆரம்பக்கட்ட கடமையாகிய இஹ்ராமை எவ்வாறு நாம் மேற்கொள்வது, அந்த எஹ்ராத்துக்குரிய இடரீதியான வரையறை, கால ரீதியான வரையறை போன்றவைகளையும், எந்தெந்த முறைகளிலே எஹ்ராம் நீயத்து வைக்கலாம் என்ற முறைகளையும் நாம் சென்ற முறை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இந்த முறை இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாம் எவ்வாறு ஆரம்பிப்பது, அந்த எஹ்ராத்துடைய மூன்று முறைகள் தமத்து, கிரான், இஃப்ராத் ஆகிய மூன்று முறைகளிலும், ஒவ்வொரு முறையிலும் நாம் எவ்வாறு இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஆரம்பிப்பது என்பதை பற்றி நாம் இவ்வாறும் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று ஹஜ்ஜுக்குரிய எஹ்ராம் நீயத்து வைக்கக்கூடிய முறைகள் மூன்று முறைகள் இருக்கின்றன. மூன்று முறைகளிலே ஓர் முறையிலே ஹஜ் செய்யலாம். அதிலே முதலாவது முறை தமத்து என்று கூறினோம். அதாவது தமத்துடைய நியத்து, முதலாவதாக உம்ரா செய்துவிட்டு அதற்கு பின்னால் எங்களுடைய எஹ்ராத்தை கலைந்து தஹல்லுலாகிவிட்டு மீண்டும் துல்ஹஜ் மாதம் பிற எட்டிலே நாம் ஹஜ்ஜுக்காக நியத்து வைப்பதுதான் தமத்து என்று கூறுகின்றோம். இரண்டாவது நியத்துடைய முறை கிரான், அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து ஒரே வணக்கத்துக்குள்ளே நுழைத்து இரண்டையும் சேர்த்து செய்வதாக நாம் நியத்து வைத்துக் கொள்வது. மூன்றாவது முறை இஃப்ராத் என்ற, ஹஜ்ஜை மாத்திரம் உம்ரா செய்யாமல் ஹஜ்ஜுக்கு மாத்திரம் நியத்து வைப்பது இஃப்ராத் என்று சொல்கின்றோம். இந்த ஒவ்வொரு முறையிலும் நாம் எவ்வாறு இந்த ஹஜ்ஜுடைய அமலை ஆரம்பிப்பது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். நாம் இந்த மீகாத்துடைய அந்த இடத்திலே எஹ்ராம் நியத்து வைக்கக்கூடிய அந்த இடத்திலே எங்களுடைய ஆடைகளை மாற்றி எஹ்ராம் உடை அணிந்து கொண்டு எஹ்ராத்துடைய நியத்து வைத்தோம் சொன்னால், அந்த மூன்று முறைகளிலே ஒரு முறையிலே தான் நாம் நியத்து வைப்போம். அந்த மூன்று முறைகளிலே முதலாவதாக நாம் தமத்து என்ற அடிப்படையில் நாம் நியத்து வைத்தால், லப்பைக் அல்லாஹும்மா முத்தமத்திஅன் பிஹா இல லப்பைக் அல்லாஹும்மா உம்ரதன் முத்தமத்திஅன் பிஹா இல ஹஜ்ஜி என்று நாங்கள் நியத்து வைப்போம். அதாவது உம்ராவையுடன் ஹஜ்ஜையும், உம்ராவை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்னால் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவதாக நியத்து வைத்துக் கொள்வது. இதற்கு நாங்கள் தமத்து என்று கூறுகின்றோம். இவ்வாறு தமத்துடைய நியத்து வைத்தவர் எவ்வாறு அவருடைய ஹஜ்ஜுடைய அமல்களை ஆரம்பிக்க வேண்டுமென்றால், இவர் அந்த மீகாத்திலிருந்து எஹ்ராம் நியத்து வைத்துவிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற அந்த தல்பியாவை ஓதியவராக, சத்தமிட்டு ஓதியவராக, அந்த தல்பியாவை தனித்த முறையில் கூட்டாக அல்லாமல் தனித்தனியாக ஓதிக்கொண்டு, அதாவது மக்காவை நோக்கி புறப்பட வேண்டும். மக்காவை வந்து சென்றடைந்தவுடனே முதலாவதாக இவர் காபத்துல்லாவுக்கு போவார். போய் அங்கே உம்ராவுடைய, இவர் ஏற்கனவே உம்ராவுக்காக தன் நியத்து வைத்து வந்திருக்கின்றார். எனவே உம்ராவுடைய தவாஃபை முதலாவதாக செய்வார். எனவே இந்த காபாவை காணும் வரையிலே இவர் தல்பியாவை செய்து கொண்டே சொல்லிக்கொண்டே இருப்பார். எப்பொழுது இந்த உம்ராவுடைய தவாஃபை ஆரம்பிக்கின்றாரோ அதோடு இந்த தல்பியாவை நிறுத்திக் கொள்வார். இந்த தவாஃப் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக இந்த உம்ராவுடைய தவாஃப் பொதுவாக எந்த ஒரு தவாஃபாக இருந்தாலும் அந்த தவாஃபு கண்டு சில வழிமுறைகள், சில நிபந்தனைகள் இருக்கின்றன. பொதுவாக அது கட்டாயமான கடுமையான தவாஃபா இருந்தாலும், அல்லது மேலதிகமாக செய்யக்கூடிய சுன்னத்தான தவாஃபா இருந்தாலும், அந்த தவாஃபை நாம் ஆரம்பிக்கக்கூடிய இடம் அந்த காபாவில் இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வதன் அந்த கல்லிலே, அதிலே முத்தமிட வேண்டும். அல்லது நாம் கையால் தொட வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் கையால் செய்கினை செய்து, அவ்வாறு நாம் அந்த கையால் செய்கினை செய்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பித்து அந்த தவாஃபை நாம் செய்ய வேண்டும். இதுதான் சிறந்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த சிறந்த முறையாக இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் அவர், அதாவது அங்கே அந்த ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லுக்கிட்ட அதிகமான சனத்தொகை இருந்தால், மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால், அவர் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காமலும் அதே போன்று அவருக்கு எந்த ஒரு தீங்கும் நடைபெறாமலும் இருக்க அவர் அந்த இடத்திலே நெருங்காமல் தூரத்திலிருந்து கொண்டே ஷைக்கினையாக கையை உயர்த்தி காட்டி அவருடைய தவாஃபை ஆரம்பிப்பார். எனவே இந்த இடத்திலே ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லை நாம் ஏன் முத்தமிடுகின்றோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹஜருல் அஸ்வத் கல் என்பது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்லை முத்தமிட்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நாமும் அந்த கல்லை முத்தமிடுகின்றோம். அது அல்லாமல் அந்த கல்லால் எந்த ஒரு தாக்கமும் செலுத்த முடியாது, அந்த கல்லால் எந்த ஒரு பிரயோஜனமோ தீங்கோ கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நாம் அங்கே காபாவிலே நாங்கள் வணங்குவது யாரை? அல்லாஹு தாலாவை மாத்திரம்தான். எனவே நாங்கள் ஹஜ்ஜிலே காபாவை நாங்கள் வணங்குவது கிடையாது, ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை நாங்கள் வணங்குவது கிடையாது. இவைக்கெல்லாம் அல்லாஹ் தாலாவை வணங்குவதற்குரிய ஒரு இடமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றானே தவிர நாங்கள் வணங்க வேண்டியவன் அல்லாஹ் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அதாவது இன்னி லா அலமு அன்னக்கி ஹஜரும் லா தன்ஃபஉ வலா ததுர், எனக்கு நன்றாக தெரியும் நீ ஒரு வெறும் கல்லு மாத்திருந்தான், உன்னால் எந்த ஒரு பிரயோஜனமோ தீங்கோ செய்ய முடியாத வெறும் கல்லு மாத்திருந்தான் என்பது நன்றாக தெரியும். ஒலவுலா அந்நீர் ஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுகி மா கப்பல்துகி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் கண்டில்லை என்று சொன்னால் நான் ஒருபோதும் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையிலே நாம் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் ஹஜருல் அஸ்வத் கல்லை ஒன்று முத்தமிட்டு அல்லது தொட்டு அதன் மூலமாக அல்லது ஷைக்கினிய மூலமாக அதனை நிறைவேற்றிவிட்டால் அதற்கு பின்னால் தவாஃபை ஆரம்பிப்பார். எவ்வாறு இவர் தவாஃபை ஆரம்பிப்பார் என்று சொன்னால், இவர் நேரடியாக வந்து ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேரே நின்று அதனை முத்தமிட்டு அல்லது ஷைக்கினி செய்துவிட்டு அவ்வாறே வலது பக்கமாக திரும்புவார். அப்ப அவ்வாறு வலது பக்கமாக திரும்பினு சொன்னால் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாயில் எங்களுடைய வலது பக்கத்திலையும் காபத்துல்லா எங்களுடைய இடது பக்கத்திலையும் இருக்கும். இவ்வாறு அந்த அவ்வாறு திசையை வைத்துக் கொண்டு மெதுவாக அவர் வலதுபுறமாக அவ்வாறு நடந்து செல்வார். எனவே இந்த முறையிலே அவர் நடந்து சென்று அதாவது இடது பக்கத்திலே அவ்வாறு நடந்து கொண்டு எங்களுடைய காபாவை வந்து எங்களுடைய இடது பக்கமாக வைத்து நடந்து சுத்துவார். அதாவது முதலாவது சுத்திலே வரக்கூடிய நேரத்திலே அங்கே ஒரு இடத்திலே ஹிஜ்ர் இஸ்மாயில் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் என்ற பகுதியிலே இடையிலே காபாவுக்கும் அந்த ஹிஜ்ர் என்ற இஸ்மாயில் என்ற இந்த வட்ட வடிவுக்கும் இடையிலே ஒரு போக்குவரத்து வழி ஒன்றிருக்கின்றது. அதற்குள்ளால் நாம் தவாப் செய்யக்கூடாது. காரணம் என்றால் அதுவும் காபாவுடைய உட்பட்ட பகுதியாக இருக்கின்றது. எனவே அதற்கு வெளியால் தான் நாம் தவாப் செய்ய வேண்டும். இவ்வாறு சுற்று ஹஜர்ல அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த முனைக்கு முன்னால் அமையக்கூடிய முனை, அதாவது நாம் சுற்றக்கூடிய நேரத்தில் நான்காவது முனை மறுமுனையில இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ருக்குனுல் யமானி என்று கூறுகின்றோம். அந்த பகுதியை இவர் அடைந்தனு சொன்னால் முடியுமாக இருந்தால் அந்த ருக்குனுல் யமானையும் தொட்டுக்கொள்வார். அதனை முத்தமிடவோ அல்லது அதனை செய்கினை காட்டவோ மாட்டார். முடியுமாக இருந்தால் தொட்டு மாத்திரம் இது பண்ணிக் கொள்வார். அதற்கு பின்னால் அந்த இரண்டு ருக்குனுக்கும் இடையில ஹஜருல் அஸ்வதுக்கும் இந்த ருக்குனுல் யமானிக்கும் இடையில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் என்ற அந்த பிரார்த்தனை ஓதிக்கொள்வார். இவ்வாறு முதலாவது ஹஜருல் அஸ்வது கல்லிலே தொடங்கி முதலாவதாக மீண்டும் அதே அவ்வாறு அந்த காபாவை வலம் வந்து மீண்டும் அதே ஹஜருல் அஸ்வது கல்லை அடைந்து விட்டால் இப்பொழுது இவருடைய முதலாவது சுற்று முடிந்து விட்டது. இதே போன்று இரண்டாவது சுற்றையும் அதே போன்று ஹஜருல் அஸ்வத் கல்லிலிருந்தே ஷைக்கினி மூலமாக அல்லாஹு அக்பர் என்று மாத்திரம் கூறி அதற்கு பின்னால் மீண்டும் ஆரம்பித்து இவ்வாறே இரண்டாவது தடவையாக தொடர்ந்து இவ்வாறு ஏழு தடவைகள் செய்வார். இதற்குத்தான் நாங்கள் அதாவது தவாஃப் என்று கூறுகின்றோம். இந்த தவாஃபிலே சில சுன்னத்தான காரியங்கள் இருக்கின்றன. முதலாவதாக செய்யக்கூடிய தவாஃப் இது தமத்து செய்யக்கூடியவர்களுக்கு வந்து உம்ராவுடைய தவாஃப். அதே போன்று ஏனைய ஹஜ் நிறைவேற்றக்கூடிய கிரான் அல்லது இஃப்ராத் என்ற முறைப்படி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் குதும் என்று கூறுவார்கள். அது அவர்களுக்கு சுன்னத்து. தமத்து செய்யக்கூடியவர்களுக்கு இது கடுமையான ஒரு தவாஃப். எனவே இந்த முதலாவதாக காபா இந்த வணக்கத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய முதலாவது தவாஃபிலே சில சுன்னாக்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது சுன்னா என்னன்னு சொன்னால் வந்து அதாவது இல்துபா என்ற ஒரு முறை இருக்கின்றது. அதாவது எங்களுடைய இஹ்ராம் துணியை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் வளமையாக இஹ்ராம் துணியை நாங்கள் மேலே போர்த்திக் கொண்டுதான் இருப்போம். நாம் ஒன்றை வேட்டியாக கட்டிக்கொண்டு அடுத்ததை போர்வையாக போர்த்திக் கொண்டிருப்போம். இந்த போர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஹ்ராம் துணியை நாம் எவ்வாறு எங்களுடைய வலது தோல்புயம் திறந்திருக்கக்கூடிய அமைப்பிலே அதனை நாங்கள் இஹ்ராத்துடைய நடுப்பகுதியை எங்களது வலது தோல்புயத்துக்கு கீழால் கக்கத்து அந்த அக்குள் கிட்டால் எடுத்து அதனுடைய இரண்டு முனைகளையும் இடது தோல் பகுதியிலே போட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வாறு போட்டோம் சொன்னால் எங்களுடைய வலது தோல்பட்டை தொல்பியம் திறந்திருக்கும். இந்த நிலைமைக்கு இல்திபாண்டு கூறுவார்கள், இது முதலாவது தவாஃபிலே, ஏனைய ஹஜ்ஜுடைய ஏனைய தவாஃப்களிலே அல்ல, முதன் முதலாவதாக செய்யக்கூடிய அது தமத்து செய்யக்கூடியவர்களுக்கு உம்ராவுடைய தவாஃப், அல்லது கிரான் அல்லது இஃப்ராத் செய்யக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜுடைய அதாவது சுன்னத்தான தவாஃப் முதலாவதாக செய்யக்கூடிய தவாஃபுல் குதூம் என்று கூறுவார்கள். இந்த தவாஃப் மாத்திரம்தான் இந்த சுன்னாவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு அதே போன்று இன்னொன்று ரமல் என்று இருக்கின்றது. அதாவது அந்த தவாஃபிலே முதலாவதாக செய்யக்கூடிய அந்த தவாஃபிலே முதல் மூன்று சுற்றுகளிலேயும் கொஞ்சம் வேகமாக ஓடுவதை போன்று மிக வேகமாக ஓடாமல் கொஞ்சம் அதாவது வலிமையான அந்த எங்களுடைய நடையை விட கொஞ்சம் வேகமாக வேகத்தை அதிகரித்து முதல் மூன்று சுற்றுகளிலேயும் நாங்கள் ஓடுவது போன்று துள்ளி துள்ளி நடப்பது இது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு அதாவது ரமல் என்று கூறுவார்கள். எனவே இந்த இல்திபா நாங்கள் எங்களுடைய அந்த வலது தோல்பியத்தை திறந்த மாதிரி நாம் இவ்வாறு தவாஃப் செய்து முடிந்து விட்டோம் என்றால் நாம் தவாஃபுடைய இரண்டு ரக்காத்துல தொழுவதற்கு முன்னாலேயே எங்களுடைய போர்வை நாங்கள் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து இரண்டு தொழுப்பியங்களும் மூடிய நிலையிலே தான் நாங்கள் அந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பின்னால் செய்யக்கூடிய சழியை நாம் அவ்வாறு தான் செய்து கொள்ள வேண்டும். எனவே ஹஜ்ஜுடைய கடமையான தவாஃப் ஆகிய தவாஃபுல் இஃபாவா அந்த தவாஃபிலேயோ அல்லது கடைசியாக நடைபெறக்கூடிய பிரியாவிடை தவாஃப் தவாஃபுல் வதாயிலோ இது சுன்னத்தாக்கப்பட மாட்டாது என்பதையும் நாம் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த தவாஃபில நாம் அதிகம் அதிகமாக அதாவது துவாக்கள் கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக துவா என்று சொன்னால் அந்த ருக்னுல் யமானி என்ற அந்த இடத்திலேயும் அந்த இடத்துக்கும் அந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் இடையில அதாவது முதலாவது சுற்று ஒவ்வொரு சுற்றும் முடியக்கூடிய அந்த கடைசி தருவாயில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அஸாபன்னார் என்ற அந்த பிரார்த்தனையை ஓதிக்கொள்வது சிறந்தது. அது அல்லாமல் வேறு வேறிய எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறவோ அவைகளை எமது பாஷையிலேயே எமது மொழியிலேயே எங்களுக்கு அதனை கேட்டுக்கொள்ளலாம். இந்த தவாஃப் சஹீஹாக அதாவது தவாஃபை ஏற்றுக்கொள்வது தவாஃப் சரியான தவாஃபாக அமைவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதில் முக்கியமான நிபந்தனை என்னன்னு சொன்னால் நியத்து வைக்க வேண்டும். அதாவது பொதுவாக அனைத்து அமல்களுக்கும் நாம் எந்த ஒரு நற்காரியம் செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய பிரதான நிபந்தனை நியத்தா இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் அமல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து இருக்கின்றது. வைன்னமா லிம்ரையும் மாணவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த தவாஃப் அதாவது காபத்துல்லாவை தவாஃப் செய்து வலம் வருவது என்பது இது ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கும் ஒரு நீயத்து அவசியமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த தவாஃபுக்குரிய நீயத்தை நாம் அதாவது முதலாவதாக அது என்ன தவாஃப் என்பதை நாங்கள் மனதால் எண்ணிக்கொள்ள வேண்டும். நாம் தமத்து என்ற அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். தமத்து செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இவர்கள் உம்ராவுடைய தவாஃபாக அதனை மனதால் எண்ணிக்கொள்வார்கள். எண்ணி இவ்வாறு அந்த ஏழு சுற்றுக்களையும் முடித்து விடுவார்கள். அதாவது அதே போன்று இரண்டாவது நிபந்தனை அந்த தவாஃபை வந்து மஸ்ஜிதுல் ஹராத்துக்குள்ளே இருந்து காபா ஆரம்பிக்க வேண்டும். மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு வெளிப்பகுதியிலிருந்து வெளிப்புறமாக நாம் தவாஃப் செய்தோம்னு சொன்னால் அது செல்லுபடியாக மாட்டாது. உள்ளே அதாவது சனத்தொகை அதிகம் என்ற ஒரு காரணத்தை காட்டி மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு வெளிப்பகுதியிலிருந்து எங்களுக்கு தவாஃப் செய்ய முடியாது. அதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அந்த தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் நாம் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். நாம் உதுவு முறிந்து உதுவுடன் இருக்க வேண்டும். குளிப்பு கடமையாகாதவர்களாக, குளிப்பு கடமையானவர்கள் இருந்தால் அதனை குளித்து அந்த குளிப்பை நிறைவேற்றிவிட்டு உதுவு செய்து கொள்ள வேண்டும். இந்த கட்டாயமாக இந்த தவாஃபுக்கு மாத்திரம் ஹஜ்ஜுடைய ஏனைய வணக்கங்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு மாத்திரம் கட்டாயமாக உது இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு மாதவிடை ஏற்பட்ட நேரத்தில் சொன்னார்கள், ஹஜ்ஜாஜிகள் ஹாஜிகள் என்னென்ன வணக்கங்கள் புரிகின்றார்களோ அனைத்து வணக்கங்களையும் நீங்களும் செய்யுங்கள். கைர அல்லா ததூஃபி பில் பைத்தி ஹத்தா ததுஹூரி, எனவே நீங்கள் சுத்தமாகும் வரையிலே தவாஃப் அதாவது தவாஃபை மாத்திரம் செய்யக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் குளிப்பு கடமையானவர்கள் கண்டிப்பாக அவர்கள் குளித்து விட்டுத்தான் அந்த தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். பெண்களை பொறுத்தவரையிலே மாதவிட ஏற்பட்டிருந்தால் அவர்கள் அந்த தவாஃபை பிற்போட வேண்டும். அவர்களுக்கு மாதவிட சுத்தமாகும் வரையிலே அவர்கள் தவாஃப் செய்ய முடியாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லியிருக்கின்றார்கள், அதாவது அத்தவாஃபு பில் பைத்தி சலாத்துன், அதாவது அதாவது நீங்க தவாஃப் செய்கின்றிருக்கிறீர்களே காபத்துல்லாவை தவாஃப் செய்வது ஒரு தொழுகை, இல்லா அன்னக்கும் தத்தக்கல்லமூன ஃபீஹி, என்றாலும் அதுல உங்களுக்கு பேச அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக தார்மியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஹதீசுடைய அடிப்படையில தவாஃப் என்பது தொழுகையை போன்ற ஒரு வணக்கம் என்றால், தொழுகைக்கு எவ்வாறு உது அவசியமோ அதே போன்று இந்த தவாஃபுக்கும் உது அவசியம் என்பது அனைத்து அறிஞர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது அடுத்ததாக நான்காவது நிபந்தனை, முதலாவது நிபந்தனை நீயத்து இருக்க வேண்டும், இரண்டாவது நிபந்தனை கஅபா அதாவது மஸ்ஜிதுல் ஹராத்துக்குள்ளே தான் நாங்கள், அதாவது மஸ்ஜிதுல் ஹராத்துக்கு வெளிப்புறம் இல்லாமல் கஅபாவை சுற்றி நாங்கள் கஅபாவுக்கு நெருக்கமாக இயன்ற அளவுக்கு நெருக்கமாக மஸ்ஜிதுல் ஹராத்துக்குள்ளே தான் நாங்கள் தவாப் செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் சுத்தமாக சிறு தொடக்கு பெரு தொடக்கு ஆகிய குளிப்பு கடமை இல்லாமல் உது செய்தவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக இதில் நாங்கள் ஒழுங்கு முறையை பேணிக்கொள்ள வேண்டும், அதாவது நாங்கள் அதாவது எதிர்புறமாக நாங்கள் அதாவது நேரெதிராக நாங்கள் தவாப் செய்யக்கூடாது, அதாவது கஅபாவை எமது வலது பக்கத்துக்கு வைத்து பின்புறமாக எங்களுக்கு தவாப் செய்ய முடியாது. ஒழுங்குமுறையாக அது ஹஜ்ரல் அஸ்வதில் ஆரம்பித்து நாங்கள் அவ்வாறு வலது புறமாக நாங்கள் தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கஅபத்துல எங்களுடைய இடதுபுறமாக இருக்கும், மஸ்ஜிதுல் ஹராம் வலது புறத்திலேயும் கஅபத்துல எங்களுடைய இடதுபுறத்திலேயே தான் இருக்கும், அந்த அடிப்படையில தான் தவாப் செய்ய வேண்டும். அதே போன்று ஐந்தாவது நிபந்தனை, அதை இந்த தவாஃபை கண்டிப்பாக ஏழு சுற்றுகள் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதிலே இவருக்கு ஆறாவது சுற்றிலே வைத்து இவருக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது, இது ஆறாவது அல்லது ஐந்தாவது என்று சொன்னால் அந்த குறைந்த தொகை உறுதியான தொகை ஐந்தாக எடுத்துக்கொண்டு மேலதிகமாக இரண்டு தவாஃப்கள் செய்ய வேண்டும். எனவே எவ்வாறு இரண்டு சுற்றுகள் சுற்ற வேண்டும், எனவே எவ்வாறோ கண்டிப்பாக ஏழு சுற்றுகளை முழுமையாக நிறைவேற்றுவதுதான் இந்த தவாஃபுடைய நிபந்தனை இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு உம்ராவுடைய தவாஃபை இவர் முடித்துக் கொண்டால் அதற்கு பின்னால் தவாஃபுடைய இரண்டு ரக்காத்துகள் சுன்னத்து தொழுவார். இந்த சுன்னத்தான இரண்டு ரக்காத்துகள் மிகவும் தொழுவதற்கு ஏற்றமான இடம் மக்காமு இப்ராஹிம் என்ற அந்த இடம், மத்தாஃபில் இருக்கக்கூடிய தவாஃப் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய மக்காமு இப்ராஹிம் என்ற அந்த இடத்திலே தான் நாங்கள் தொழுகை நிறைவேற்ற மிகவும் சிறந்தது. என்றாலும் அந்த இடத்துல சன நெருக்கடி இருந்தேன்னு சொன்னால், மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் மஸ்ஜிதுல் ஹராத்தில் எந்த பகுதியிலே வேண்டுமென்றாலும் அந்த தொழுகையை இரண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்ளலாம். அதில் முதலாவது ரக்காத்துலே அதாவது குல்யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற அந்த சூராவையும், இரண்டாம் ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். இது மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு இது தவாஃப் இவருடைய தவாஃப் இவ்வாறு முடிந்துவிட்டேன்னு சொன்னால் அதற்கு பின்னால் அதாவது ஜம்ஜம் நீரையும் சற்று அறிந்து கொள்வார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தவாஃப் செய்து முடிந்ததற்கு பின்னால் ஜம்ஜம் தண்ணீர் அறிந்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இவர் இந்த தமத்துடைய ஹஜ்ஜிலே முதலாவது பகுதியாக முக்கியமான இரண்டு கரிமங்களை முடித்துவிட்டார். ஒன்று இஹ்ராம் நீயத்து வைத்துவிட்டார், அடுத்ததாக உம்ராவுடைய தவாஃபை செய்துவிட்டார். இப்பொழுது மூன்றாவது வணக்கத்துக்கு வர வேண்டும், அதாவது தவாஃப் முடிஞ்சவுடனே சாய் செய்வது, அதாவது சஃபா மர்வா இந்த இரண்டு மலை குன்றுகளுக்கு இடையில ஓடுவதற்குத்தான் சொல்லுவார்கள் சாய் என்று. இந்த சாயை பொறுத்தவரையில இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு தவாஃபுக்கு பின்னால் தான் இந்த சாய் செய்ய முடியும். சாய் வந்து தனியாக ஒரு வணக்கம் கிடையாது, இது கண்டிப்பாக ஒரு தவாஃபுக்கு பின்னால் தான் இருக்க வேண்டும். ஒன்று அது உம்ராவுடைய தவாஃபா இருக்கலாம், அல்லது தவாஃபுல் குதுமாக சுன்னத்தான வந்தவுடனே செய்யக்கூடிய தவாஃபா இருக்கலாம், அல்லது தவாஃபுல் வதா, அல்லது ஏதாவது ஒரு சுன்னத்தான தவாஃபுக்கு பின்னால் தான் சாயி கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டுமே தவிர சாயி மாத்திரம் தனியாக செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லா, நிச்சயமாக இந்த ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ் தஆலாவை வணங்கப்படக்கூடிய அடையாள சின்னங்களிலே இடங்களிலே இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான். எனவே ஸஃபா என்பது வந்து நபி அவருடைய காலத்திலிருந்து அபு குபைஸ் என்ற மலையுடைய அத அடிவாரம் தான் ஸஃபா என்பது. அதே போன்று மர்வா என்பது வந்து குஐக்வான் என்ற அந்த மலையுடைய அடிவாரம். எனவே இந்த இரண்டு மலைகளும் தான் மக்காவில் இருக்கக்கூடிய பிரமாண்டமான பெரிய மலைகள். இந்த இரண்டு மலைகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே தான் காபா மஸ்ஜிதுல் ஹரம் போன்றவைகளும் இருக்கின்றன. எனவே இந்த இரண்டு மலைகள் இப்பொழுது இல்லை என்றால் அந்த மலைகள் இருக்கக்கூடிய இருந்த இடத்திலே தான் இப்பொழுது இந்த ஸஃபா மர்வா ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய சாயை ஆரம்பிக்க வேண்டும். முதலாவதாக சாயை ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல முதலாவதாக நாங்கள் எங்கிருந்து அதாவது ஆரம்பிக்க வேண்டும் என்றால், நாங்கள் அதாவது தவாஃபை முடித்துவிட்டு அந்த சாயிக்கு செல்வதற்கு மிகவும் இலகுவான வழி எதுன்னு சொன்னால், கடைசியாக நாங்கள் ஏழாவது சுற்றை முடித்ததுக்கு பின்னால் மீண்டும் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லை முத்தமிட முடியும் என முத்தமிட்டு விட்டு தான் நாங்கள் வர வேண்டும். அவ்வாறு முடியாவிட்டால் ஷெய்க்கினை செய்துவிட்டு நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த தவாஃப் முடியக்கூடிய அதே இடத்திலேயே பாபு சஃபா என்று சொல்லி ஒரு சஃபாவுக்கு போகக்கூடிய ஒரு கதவு வாயில் இருக்கின்றது. அந்த வாயிலால் சென்றால்தான் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றது. இவ்வாறு சென்று அந்த சஃபாவை நெருங்கிய உடனே, அந்த சஃபா மலைக்கு நெருங்கிய உடனே அந்த இடத்திலிருந்து கிபிலாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி ஒரு பின்வரும் துவாவை ஓதுவார், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகல லஹுல் முல்கு வலஹுல் ஹம்துஹு அலா குல்லி ஷைன் கதீர் என்ற அந்த பிரார்த்தனையை ஓதிவிட்டு அதற்கு பின்னால் அதாவது எங்களுடைய இரண்டு கைகளையும் உயர்த்தி எங்களுக்கு விருப்பமான வேண்டி எங்களுக்கு தேவையான துவாக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் தொடர்ந்து அது அந்த மலையில் அந்த உயரத்திலிருந்து இறங்கி மர்வாவை நோக்கி நடந்து செல்ல வேண்டும். இவ்வாறு மர்வாவை நோக்கி நடந்து செல்லக்கூடிய நேரத்திலே இடையிலே ஒரு இடத்திலே பச்சை அடையாளம் இடப்பட்டிருக்கும். அந்த பச்சை அடையாளம் இடப்பட்ட முதலாவது இடத்திலிருந்து பச்சை அடையாளம் இடப்பட்ட இரண்டாவது இடம் வரும். இந்த இரண்டு இந்த பச்சை இப்பொழுது அந்த மின்சார குமிழ்கள் போட்டிருக்கின்றார்கள். இந்த இரண்டு பச்சை மின்சார விளக்குகளுக்கு இடைப்பட்ட அந்த இடத்திலே கொஞ்சம் அதாவது எங்களுடைய வேகத்தை கூட்டி கொஞ்சம் ஓடுவது ஆண்களுக்கு சுண்ணத்தாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடைப்பட்ட இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடையில அதாவது சை செய்யக்கூடிய நேரத்தில் நாங்கள் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடைப்பட்ட நாங்கள் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் கூட எங்களுக்கு விருப்பமான அதிகமான பிரார்த்தனைகளை செய்து கொண்டு அந்த நேரங்களில் நாங்கள் வீண் பேச்சுகளிலே கழிக்காமல் பேசுவதற்கு அனுமதி இருக்கின்றது என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் வீண் பேச்சுகளிலே நாங்கள் ஈடுபடாமல் எங்களுக்கு தேவையான துஆக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு செல்ல வேண்டும். இவ்வாறு சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு இவர் போய் சென்றடைந்து விட்டார் என்றால் இந்த சஹியுடைய ஏழு சுற்றுகளிலே முதலாவது சுற்றை முடித்து விட்டார். மீண்டும் மர்வாவிலிருந்து அங்கேயும் துவா கேட்டுவிட்டு தேவையான துவாக்களை கேட்டுவிட்டு மீண்டும் மர்வாவிலிருந்து சஃபா நோக்கி வருவார். வரக்கூடிய நேரத்திலே மீண்டும் அதே பச்சை விளக்குகளுக்கு இடையிலே அதாவது கொஞ்சம் வேகமாக ஓடி வருவார். வந்து மர்வா சஃபாவை வந்து அடைவார். இப்பொழுது இரண்டாவது சுற்று முடிந்துவிட்டது. எனவே அதே போன்று மீண்டும் சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு மூன்றாவது சுற்று, மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு நான்காவது சுற்று, மீண்டும் சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு ஐந்தாவது சுற்று, மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு ஆறாவது சுற்று, கடைசியாக எங்களுடைய சையை முடிக்கக்கூடிய ஏழாவது சுற்று மர்வாவிலே போய் முடிகின்றது. எனவே நாங்கள் சையை வந்து சஃபாவிலே ஆரம்பித்து ஏழாவது சுற்றை மர்வாவிலே கொண்டு போய் முடிக்கின்றோம். அதனுடன் இந்த உம்ராவுடைய இன்னொரு முக்கியமான ஒரு ருக்ன் முடிந்துவிட்டது. எனவே இதற்கு பின்னால் உம்ராவுடைய ஒரு கடமை இருக்கின்றது, எங்களுடைய முடியை சிரைத்துக் கொள்வது. நாங்கள் ஹஜ்ஜுக்காக வந்திருக்கின்றோம். எனவே ஹஜ்ஜுடைய தமத்துவத்தை நாங்கள் தமத்துவ செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில நாம் இந்த முடியை நாங்கள் அதாவது குறைத்துக் கொள்வது, ஷோட் பண்ணிக் கொள்வது சிறந்தது என்றால் ஏனென்றால் அதாவது எஞ்சிய முடிகளை கொஞ்சம் நாங்கள் ஹஜ்ஜுக்காக ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் வலிப்பதற்காக அந்த நேரத்தில் எங்களுடைய முழு முடிகளையும் வலிப்பதற்காக உம்ராவுடைய நேரத்தில் எங்களுடைய முடியை ஷோட் பண்ணிக் கொள்வது குறைத்துக் கொள்வது சிறந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது உம்ராவை முடித்துவிட்டோம். தமத்துடைய ஹஜ்ஜுடைய அடிப்படையில் உம்ராவை முடித்துவிட்டால் இதற்கு பின்னால் எங்களுக்கு எங்களுடைய இஹ்ராத்தை கலைந்து கொள்ளலாம், சாதாரண ஆடைக்கு திரும்பலாம். என்னென்ன இஹ்ராமுடைய நேரத்தில் என்னென்ன விடயங்கள் தடை செய்யப்பட்டிருந்தனவோ, நகம் வெட்டுதல், முடிகளை அதை அகற்றுதல், அதே போன்று தலையை மறைத்தல், தைக்கப்பட்ட ஆடைகளை அணிதல், அது வேட்டையாடுதல், மனைவியோடு உறவு கொள்ளுதல், திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடுதல், இது போன்ற இந்த இஹ்ராத்துடைய நேரத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது ஆகும் அனுமதிக்கப்படுகின்றது. எனவே இப்பொழுது இவருடைய உம்ராவை முடித்துவிட்டார். இப்பொழுது இவர் சாதாரண நிலைக்கு மாறிவிட்டார். இவர் மீண்டும் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை துல்ஹஜ் மாதம் பிறை எட்டிலே வைத்து ஆரம்பிப்பார். எனவே மீண்டும் துல்ஹஜ் மாதம் பிறை எட்டிலே வைத்து இவருடைய அடுத்த வணக்கத்தை இவர் ஆரம்பித்துக் கொள்வார். எனவே அந்த காலம் வரும் வரை இவர் சாதாரண உடையிலே இருப்பார். துல்ஹஜ் மாதம் பிறை எட்டிலே மீண்டும் அவர் குளித்து விட்டு அதாவது சுன்னத்தான ஃபர்லான் ஒரு தொழுகைக்கு பின்னால் லுஹருடைய தொழுகைக்கு பின்னால் இஹ்ராத் ஆடை அணிந்து கொண்டு மீண்டும் லப்பைக் அல்லாஹும்மா ஹஜ்ஜன் ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்கின்ற நியத்து வைத்து அவர் ஹஜ்ஜை ஆரம்பிப்பார். இப்பொழுது இவர் ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு வந்துவிட்டார். இவரும் நான் சொன்னது வந்து தமத்து செய்யக்கூடியவர்களுக்கு எட்டாவது தினம் வரும் வரையில தமத்து செய்யக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் தான் இவைகள். இப்பொழுது நாம் கிரான் அல்லது இஃப்ரத் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வருவோம். இந்த கிரான் இஃப்ரத் செய்யக்கூடிய இவர்களுக்கு வந்து அதாவது இவர்களும் அதே மீக்காத்திலிருந்து இஹ்ராம் நியத்து வைக்கக்கூடிய நேரத்தில் கிரான் செய்யக்கூடிய ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு நியத்து வைத்து சொன்னால் லப்பைக் அல்லாஹும்மா காரினன் அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நான் நியத்து வைக்கிறேன் என்பதாக மனதால் நியத்து வைத்துக் கொண்டு அவ்வாறு எவ்வாறு தமத்து செய்யக்கூடியவர் தல்பியா ஓதி கொண்டு வருவாரோ அதே போன்று இவரும் தல்பியா ஓதி கொண்டு வருவார். வந்து அந்த காபாவை அண்டியதும் இவர் தல்பியாவை துண்டித்துக் கொண்டு இப்பொழுது இவர் தவாப் செய்ய போகின்றார். ஆனால் ஏற்கனவே சொன்ன அந்த தமத்து செய்யக்கூடியவர்கள் செய்த தவாப்புக்கும் இப்பொழுது கிரான் அடிப்படையில செய்யக்கூடிய இந்த ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அல்லது இஃப்ராத் அடிப்படையில செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இந்த தவாஃபுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. அவர்கள் செய்த தவாஃப் அது கடமையான உம்ராவுடைய தவாஃப். இப்பொழுது இவர்கள் செய்யக்கூடிய தவாஃப் இந்த ஏனைய இரண்டு பகுதியினர் அதாவது ஹஜ்ஜுக்காக மாத்திரம் நியத்து வைத்து இஃப்ராத் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து கிரான் செய்யக்கூடியவர்கள் இந்த இரண்டு பகுதியினரும் செய்யக்கூடிய இந்த தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் குதூம். அதாவது வருகைக்காக முதன் முதலாக தஹியதுல் மஸ்ஜித் போன்று பள்ளிக்கு நாங்கள் போன சென்ற உடனே தொழுகக்கூடிய தொழுகை போன்று இது ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஆரம்பிப்பதற்காக முதலாவதாக செய்யக்கூடிய தவாஃப். இந்த தவாஃப் இதுக்கு பேரு தவாஃபுல் குதூம். இந்த தவாஃபுல் குதூமை பொறுத்தவரையில இது ஒரு சுன்னத்து. ஏற்கனவே சொன்ன தமத்துடைய ஹஜ்ஜுடைய அந்த தமத்து முறைப்படி செய்யக்கூடிய ஹஜ்ஜில நாங்கள் செய்யக்கூடிய அந்த தவாஃப் அது கடமையான உம்ராவுடைய தவாஃபு. இது வந்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த கிரான் அல்லது இஃப்ராத் அடிப்படையில் செய்யக்கூடிய இவர்களுடைய இந்த தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் குதும். இது சுன்னத்தான தவாஃபு. இந்த தவாஃபிலேயும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று உம்ராவுடைய தவாஃபு எவ்வாறு செய்த சுன்னத்தோ ஃபர்தோ அந்த தவாஃபு வரக்கூடிய நேரத்தில் தவாஃபுடைய எல்லா நிபந்தனைகளும் அங்கே உட்பட வேண்டும். தூய்மை இருக்க வேண்டும், எங்களுக்கு உதுவுடன் இருக்க வேண்டும், அதே போன்று ஏழு சுற்றுக்களை முடிக்க வேண்டும். இவ்வாறு என் தவாஃபுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கின்றனோ அனைத்து நிபந்தனைகளும் இங்கேயும் பெணப்பட வேண்டும். ஆனால் என்ன வித்தியாசம், அவர்கள் செய்யக்கூடிய தவாஃப் அது கடமையான தவாஃப். தமத்து செய்யக்கூடியவர்கள் கிரான் அல்லது இஃப்ரத் செய்யக்கூடியவர்கள் இப்பொழுது செய்யக்கூடிய முதலாவது தவாஃப் இது தவாஃபுல் குதும். இது சுன்னத்தான தவாஃப். இந்த தவாஃபிலேயும் நான் ஏற்கனவே சொல்வது போன்று வலது தொல்பியத்தை திறந்த அடிப்படையில் இழுத்துபாண்ட முறையிலே, அதாவது இந்த எஹ்ராம் எங்களுடைய மேலே நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய எஹ்ராம் துணி போர்வையை அதனுடைய இரண்டு முனைகளையும் இடது தொல்புறத்திலே போட்டு வலது தொல்புறத்திலே வந்து அதை திறந்த நிலையிலே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும். அதே போன்ற அந்த ரமலண்ட முதலாவது மூன்று சுற்றிலையும் கொஞ்சம் வேகமாக நடந்து செல்வதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனையவைகள் அனைத்தையுமே அதை உம்ராவுடைய தவாஃபை நம்ம எவ்வாறு செய்தோமோ அதே போன்றுதான் செய்ய வேண்டும். நீயத்தில மாத்திரம் வித்தியாசம் இருக்கின்றது, அது கடமையான தவாஃபு, இது சுன்னத்தான தவாஃபு. இந்த தவாஃபை முடித்து விட்டார்கள் சொன்னால் இப்போ இவர்கள் செய்திருப்பது சுன்னத்தான தவாஃப். இந்த தவாஃபுக்கு பின்னால் இவர்களுக்கு விரும்பினால் அதுதான் சிறந்த ஒரு முறையும் கூட, அதை ஹஜ்ஜுடைய சாயை முற்படுத்தி செய்யலாம். அதை ஹஜ்ஜுடைய துல்ஹஜ் மாதம் பத்தாவது நாள் நாம் செய்யக்கூடிய கடமையான ஹஜ்ஜுடைய சாய் இருக்கின்றது, அந்த சாயை இவர்கள் இந்த தவாஃபுக்கு பின்னால் செய்யலாம். எனவே இவர்களும் கிரான் செய்யக்கூடியவர்களும் இஃப்ராத் செய்யக்கூடியவர்களும் தவாஃபுக்கு பின்னால் ஒரு சாய் செய்கின்றார்கள். ஆனால் தமத்து செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சாய் அது உம்ராவுடைய சாய். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய இந்த சாய் சஃபா மர்வா கிடையாது, இவர்களோட கூடிய இந்த தொங்கோட்டம் இந்த சாய் வந்து இது ஹஜ்ஜுடைய சாயா இருக்கின்றது. இப்பொழுது இவர்கள் ஹஜ்ஜுடைய சாயை செய்து விட்டார்கள் சொன்னால் மீண்டும் துல்ஹஜ் மாதம் பத்தாவது நாள் ஹஜ்ஜுடைய தவாஃபை மாத்திரம் செய்தால், தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய அந்த கடமையான தவாஃபை மாத்திரம் செய்தால் போதும், மீண்டும் இதே சாயை அவர்கள் அந்த நேரத்தில் மீட்ட தேவையில்லை. இது மிகவும் இஸ்லாம் இலகுபடுத்துவதற்காக வேண்டி இந்த கிரான் செய்யக்கூடியவர்கள் அதே போன்று இஃப்ராத் செய்யக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய அதாவது காட்டி தந்திருக்கக்கூடிய முறை. ஆனால் அந்த சாயோடு அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே தமத்து செய்தவர்களுக்கு என்ன சொன்னோம், சாய் முடிந்தவுடனே அவர்கள் அதாவது தமது முடிகளை சிரைத்துக் கொள்வார்கள் அல்லது ஷோட் பண்ணிக் கொள்வார்கள் சொல்லி ஹஜ்ஜுக்காக நாங்கள் முடி வைக்க வேண்டும் என்பதற்காக ஷோட் பண்ணிக் கொள்வது சிறந்தது என்று சொன்னோம். இந்த கிரான் செய்யக்கூடியவர்களோ அல்லது அதே போன்று இஃப்ராத் செய்யக்கூடியவர்களோ ஹஜ்ஜுக்கு மாத்திரம் நியத்து வைத்து வந்தவர்களோ இவர்கள் முடிகளை அகற்றக்கூடாது. இவர்கள் வந்து உம்ரா செய்யவில்லை, இவர்கள் அதாவது ஹஜ் தான் செய்ய வந்திருக்கின்றார்கள், ஹஜ்ஜுடன் சேர்த்து உம்ரா செய்ய வந்திருக்கின்றார்கள். எனவே இரண்டையும் ஒரு வணக்கத்தில் உள்ளே உம்ராவை வேற ஹஜ்ஜை வேற தனித்தனியாக செய்யாமல் இரண்டையும் ஒன்றரை கலந்து கிரான் செய்யக்கூடியவர்கள் செய்கின்றார்கள். இஃப்ராத் செய்யக்கூடியவர் மொத்தமாக உம்ராவை செய்யவில்லை. எனவே இவர்கள் அங்கே முடிச்சிரைக்கக்கூடிய ஒரு வேலை இவர்களுக்கு ஆரம்ப சென்ற உடனே ஹஜ்ஜுக்கு வணக்கத்தை ஆரம்பித்த உடனே அவர்கள் முடிச்சிரைக்க தேவையில்லை. எனவே இவ்வாறு கிரான் செய்யக்கூடியவர்களும் அதாவது அதே போன்று இஃப்ராத் செய்யக்கூடியவர்களும் அவர்களுடைய தவாஃபுல் குதுமையை முடித்துவிட்டு ஹஜ்ஜுடைய சாயை முடித்துவிட்டேன்னு சொன்னால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு இஹ்ராத்தை களைய முடியாது. அதே இஹ்ராத்துடன் அவர்கள் முஹ்ரிமாகவே தான் இருப்பார்கள். அதாவது நான் ஏற்கனவே சொன்னோம், அதாவது உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு தமத்து செய்யக்கூடியவர்கள் உம்ரா செய்ததுக்கு பின்னால் அவர்கள் அந்த உம்ராவுடைய இதுக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்ய முடியும், அந்த உம்ரா முடிந்தோடனே அவர்களுக்கு சாதாரண நிலைக்கு வந்துவிடலாம். ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த ஹஜ்ஜுடைய அந்த இது கிரான் செய்யக்கூடியவர்கள் அல்லது அதே போன்று இஃப்ராத் செய்யக்கூடியவர்கள் எஹ்ராத்தை களைய முடியாது. அவர்கள் அதே எஹ்ராத்துடனே இருக்க வேண்டும். எஹ்ராத்திலே இவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய சாயை முடித்து விட்டோன்னு சொன்னாலும், தவாஃபுல் குதுமை முடித்து விட்டோன்னு சொன்னாலும், ஹஜ் எஹ்ராத்துடன் என்னென்ன விடயங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றனோ அனைத்தும் இவர்களுக்கும் தடுக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் எப்பொழுது எஹ்ராத்தை களைவார்கள், இந்த கிரான் செய்யக்கூடியவர்களும் அதே போன்று இஃப்ராத் செய்யக்கூடியவர்கள் இந்த இரண்டு கூட்டத்தினரும் வந்து துல்ஹஜ் மாதம் பத்தாவது நாளிலே தான் இஹ்ராத்தை களைவார்கள். அவர்களுடன் சேர்ந்து ஏற்கனவே கூறிய தமத்து செய்யக்கூடியவர்கள் அவர்களும் அவர்களுடைய இஹ்ராத்தை துல்ஹஜ் மாதம் பத்தாம் தேதி மீண்டும் இஹ்ராம் துல்ஹஜ் மாதம் எட்டாம் தேதி அவர்கள் கட்டிய இஹ்ராத்தை மீண்டும் துல்ஹஜ் மாதம் பத்தாம் தேதி களைந்து கொள்வார்கள். எனவே அந்த துல்ஹஜ் மாதம் பத்தாம் நாள் வரும் வரையிலே செய்யக்கூடிய அமல்களை நாங்கள் சற்று சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். இந்த அமல்களிலே முக்கியமாக வந்து, அதாவது குறிப்பாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், நாம் இப்பொழுது துல்ஹஜ் மாதம் எட்டாவது பிறை வரும் வரையிலே வந்துவிட்டோம். இந்த துல்ஹஜ் மாதம் எட்டாவது நாள் வரும் வரையிலே தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. இந்த தமத்து செய்யக்கூடியவர்களுக்கும் கிரான் இஃப்ராத் செய்யக்கூடியவர்களுக்கும், தமத்து செய்தவர்கள் உம்ராவை மாத்திரம் செய்துவிட்டு சாதாரண உடையிலே இருப்பார்கள். கிரான் இஃப்ராத் செய்யக்கூடியவர்கள் தவாஃபுல் குதூமை செய்துவிட்டு ஹஜ்ஜுடைய சாயை முடித்துவிட்டு அதே இஹ்ராத்துடனே இருப்பார்கள். எனவே இவர்கள் மீண்டும் அந்த எட்டாவது நாளிலே மீண்டும் இவர்கள் அந்த மீண்டும் இஹ்ராம் நியத்து வைக்க தேவையில்லை. யார் நியத்து வைக்க வேண்டும்? தமத்து செய்து உம்ரா முடித்ததுக்கு பின்னால் சாதாரண உடைக்கு திரும்பியவர்கள் மீண்டும் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதம் பிறை எட்டிலே அவர்கள் துஹர் தொழுகை தொடர்ந்து மீண்டும் மெஹ்ராம் துணியை அணிந்து கொண்டு, அந்த நேரத்தில் நாங்கள் அதாவது மெஹ்ராம் துணியை அணிந்து கொண்டு அங்கே நாங்கள் மீண்டும் நியத்து வைக்க வேண்டும். இந்த துல்ஹஜ் மாதம் எட்டாம் நாளில் இருந்து தான் ஹஜ்ஜுடைய அமல்களிலே அனைவருமே ஒன்றுபடுகின்றார்கள். இதற்கு முன்னால் தமத்தூர் அவர்களுடைய அமல்கள் வேறு, அதே போன்று கிரான் செய்யக்கூடியவர்கள் இஃப்ராத் செய்யக்கூடியவருடைய அமல்கள் வேறு இருந்தது. இப்பொழுது அனைவருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செய்யக்கூடிய அமல்கள் துல்ஹஜ் மாதம் பிறை எட்டு பிறை ஒன்பது ஆகிய தினங்களிலே இருக்கின்றன. எனவே துல்ஹஜ் மாதம் பிறை எட்டு வந்துவிட்டோம் சொன்னால், அதிலே சுன்னத்து என்னன்னு சொன்னால் வந்து, ஒவ்வொரு ஹாஜியும் அவர் தமத்து செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், அல்லது உம்ரா அதாவது கிரான் செய்தவர்களா இருக்கலாம், அதே போன்று இஃப்ராத் செய்யக்கூடிய வந்து அனைவருமே ஒட்டுமொத்த ஹாஜிகளுக்கும் வந்து ஒரு முக்கியமான சுன்னா ஒன்று இருக்கின்றது. துல்ஹஜ் மாதம் எட்டாம் திகதி எட்டாம் நாள் அவர்கள் அதாவது துஹாவுடைய நேரத்திலே அங்கே மினாவுக்கு செல்ல வேண்டும். அவர் மினாவுக்கு சென்று அங்கே மினாவிலே அங்கே அந்த நாள் அதாவது ஒன்பதாவது நாள் இரவு, எட்டாம் நாள் பின்னேரம் ஒன்பதாம் நாள் இரவு அங்கே மினாவிலே தரிக்க வேண்டும். அது சுன்னத்து. இந்த மினாவிலே ஒன்பதாவது நாள் இரவு, எட்டாம் நாள் பின்னேரம் ஒன்பதாம் நாள் இரவு மினாவிலே தங்குவது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்து. எனவே இவர் துஹர் இருந்து துஹர் அதே போன்று அசர் மக்ரிப் இஷா அதே போன்று சுபஹ் ஆகிய ஐந்து நேர தொழுகைகளையும் அந்த எட்டாவது நாள் மினாவிலே தொழ வேண்டும். எட்டாவது நாள் துஹர் தொழுகை, எட்டாவது நாள் அசர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, ஒன்பதாவது நாள் சுபஹ் தொழுகை, அரஃபாவுடைய நாள் சுபஹ் தொழுகை ஆகிய ஐந்து நேர தொழுகைகளையும் அங்கே மினாவிலே தொழுவது சுன்னத்து. எனவே அதிலே வந்து நான்கு ரக்காத்துகள் உள்ள தொழுகைகளை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழுவார். ஆனால் ஒவ்வொரு தொழுகைகளையும் அந்தந்த நேரத்திலே தொழ வேண்டும். அதிலே அதாவது சேர்த்து தொழுவது நபி அவர்களுடைய சுன்னாவுக்கு முரணானது. எனவே ஹஜ்ஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து தொழவில்லை, ஆனால் சுருக்கி தொழுதிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இரண்டு ரக்காத்துகள் தொழுகையான துஹர் அதே போன்று அசர் இஷா இந்த மூன்று தொழுகைகளையும் கசூர் பண்ணி சுருக்கி இரண்டு ரக்காத்துகளா, நான்கு ரக்காத்துகளுடைய தொழுகைகளை இரண்டு ரக்காத்துகளா தொழுவார். மகரிப் தொழுகை அதே போன்று மூன்று ரக்காத்துகளாகவும் சுபஹே இரண்டு ரக்காத்துகளாகவுமே தொழுவார். இதுதான் அதாவது எட்டாவது தினத்தில் எட்டாவது நாளில் செய்யக்கூடிய அமல்கள். இதற்கு பின்னால் ஒன்பதாவது நாளுக்கு வருவோம். இந்த ஒன்பதாவது நாளில் நாம் செய்யக்கூடிய அமல் என்னவென்று சொன்னால், இதிலேயும் ஒன்பதாவது நாளிலும் வந்து அனைவருமே ஒருமித்த அதாவது ஒரே போன்ற அமல்கள் தான் செய்வார்கள். எட்டாவது நாள் துஹரிலிருந்தே ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பமாகின்றன. எனவே அந்த எட்டாவது நாள் துஹரிலிருந்தே தல்பியா செல்ல ஆரம்பித்து விட வேண்டும். எனவே ஏனைய ஏற்கனவே கிரான் செய்தவர்கள் அதே போன்று இஃப்ராத் செய்தவர்கள் எல்லாம் இந்த தொடர்ந்து அவர்கள் தல்பியா செய்து கொண்டு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உம்ரா செய்தவர்கள் மீண்டும் இந்த எட்டாவது நாளிலிருந்து தல்பியா சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். தல்பியா நான் ஏற்கனவே கூறிய போன்று லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், இதுதான் அதாவது எட்டாவது நாளிலிருந்து நாங்கள் தொடர்ந்து பத்தாவது நாள் வரும் வரையிலே சொல்லக்கூடிய தல்பியா. எனவே இந்த தல்பியை நாங்கள் மிகவும் அதிகம் அதிகமாக சத்தமிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டும். எனவே அதற்கு பின்னால் ஒன்பதாவது நாள் சுபஹ் நேரத்திலே ஒன்பதாம் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் அதாவது அரஃபாவுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்த அரஃபா என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்று சொன்னால் வந்து இந்த அரஃபாவிலே வந்து யாரு அரஃபாவிலே தரிக்கவில்லையோ அவருக்கு ஹஜ்ஜில் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அரஃபாவை ஒருவருக்கு மிஸ் ஆகிவிட்டதுன்னு சொன்னால், அரஃபாவுடைய அந்த நாளிலே ஒன்பதாவது நாளிலே அதாவது ஒன்பதாவது நாள் நள்ளிரவு வரும் வரையிலே அதாவது பத்தாவது நாள் பிறப்பதற்கு முன்னால் ஒன்பதாம் நள்ளிரவு வரும் வரையிலே அவருக்கு அங்கே ஒன்பதாவது அரஃபாவில தரிக்க முடியும். அதிலே ஒரு நொடி பொழுது அது அரஃபாவில் நின்று விட்டார்னு சொன்னால் அவருடைய ஹஜ் கூடுமானது. மொத்தமாகவே அரஃபாவினால் அவருக்கு மொத்தமாகவே கிடைக்கவில்லைன்னு சொன்னால், அரபாவில் அவருக்கு நிக்க கிடைக்கவில்லை. அவர் வந்து சேருவதே ஹஜ்ஜுடைய அமல்களில் வந்து எப்பொழுது அதாவது சேருகின்றார் சொன்னால் 10வது நாள் சுபகுக்கு பின்னால் தான் வந்து சேருகின்றார் சொன்னால் அவருக்கு வந்து அங்கே அரபா கிடையாது, அரபாவுக்கு கிடைக்கவில்லை. எனவே அவருடைய ஹஜ்ஜு கூட மாட்டாது. அவர் மீண்டும் அதே ஹஜ்ஜை அடுத்த வருடம் கலா செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். என அந்த அடிப்படையில 9வது நாள் சுபகில துல்ஹஜ் மாதம் 9வது நாள் சுபக அதாவது அரஃபாவுடைய நாள் என்று சொல்லுவோம். இந்த நாளிலே வந்து ஹாஜிகளுடைய முக்கியமான சுன்னா என்னன்னு சொன்னா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி யாருமே நோன்பு பிடிக்க கூடாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜிகளுக்கு வந்து நோன்பு பிடிப்பதை தடுத்திருக்கிறார். அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு பிடிப்பதை தடுத்திருக்கிறார்கள். அரஃபாவுடைய நோன்பு யாருக்கு சுன்னத்துன்னு சொன்னால் அது ஹஜ் செய்யாதவர்களுக்கு தான் சுன்னத்து. ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து அங்கே நோன்பு இல்லாமல் இருப்பதால் மிகவும் சிறந்தது. என்றால் அரஃபாவில் சில சிரமங்கள் இருக்கின்றன, வெயிலில் நாங்கள் போய் இருக்க வேண்டும், உஷ்ணம் இருக்கின்றது. அதே போன்று மிகவுமே எங்களை நாங்கள் இந்த நோன்புடன் சேர்த்து இன்னும் சிரமப்படுத்தி கொள்ளக்கூடாது. அதே போன்று அடுத்த நாள் 10வது நாள் நிறைய அமல்கள் செய்ய இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த அரஃபாவுடைய நாளிலே வந்து நாங்கள் அதாவது முக்கியமாக அந்த நோன்பு இல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை அதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே எவ்வாறு நாம் இந்த அரஃபாவில் தங்குவதுன்னு சொன்னால் வந்து அதாவது துஹருடைய நேரம் ஆரம்பிக்கிறதுலிருந்து சூரியன் மத்திய நடு உச்சிக்கு வந்து அதுக்கு பின்னர் சாய ஆரம்பித்த நேரத்திலிருந்து அந்த அரஃபாவுடைய நேரம் ஆரம்பிக்கின்றது. எது வரும் வரையிலன்னு சொன்னால் 10வது நாள் சுபகு வரும் வரையிலே, அதாவது அது 9வது நாள் துஹர் நேரத்திலிருந்து 10வது நாள் சுபகு நேரம் வரும் வரையிலே அரஃபாவுடைய நேரம். இந்த நேர பகுதியிலே ஏதாவது ஒரு நேரத்திலே கொஞ்சமாக சிறிதளதாவது ஒருவர் வந்து அரஃபாவில் நின்று விட்டார் சொன்னால் அவருடைய ஹஜ் கூடுமாக இருக்கின்றது. ஒரு நொடிப்பொழுதாவது அவருக்கு அங்கே இடம் கிடைக்கவில்லை, அவருக்கு நிற்க கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு சந்தர்ப்பம் நழுவி விட்டு சொன்னால் அவருடைய ஹஜ் கூட மாட்டாது. எனவே கண்டிப்பாக இந்த அரஃபாவுக்காக நாம் தயார்படுத்த வேண்டும். எங்களை அரஃபாவிலே தான் நாங்கள் அதிகமாக எங்களுடைய துஆக்களை கேட்க வேண்டும். அரஃபாவிலே வேறு எந்தொன்னு குறிப்பாக அமல்கள் கிடையாது. அரஃபாவுக்கு போனவர்கள் அதாவது அங்கே அரஃபாவில் ஒரு ஹுத்பா நிகழ்த்தப்படும். அந்த ஹுத்பாவுக்கு பின்னால் துஹரையும் அசரையும் 2 ரக்காத்துகளாக சேர்த்து தொழுவிக்கப்படும். அதாவது நாங்கள் ஏற்கனவே 8வது தினத்திலே துஹர் அசர் ஒவ்வொரு தொழுகையும் அதனுடைய நேரத்திலே சுருக்கி தொழுதோம். இப்பொழுது இந்த 9வது நாள் அரஃபாவிலே துஹருடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையையும் துஹருடைய நேரத்திலே முற்படுத்தி அசரை முற்படுத்தி 2 ரக்காத்துகளாக 2 நேர தொழுகையிலும் சேர்த்து தொழுவினாக மொத்தமாக 4 ரக்காத்துகள் தொழுவோம். 2 ரக்காத்துகள் துஹருடைய தொழுகை தொழு சலாம் கொடுத்துவிட்டு மீண்டும் 2 ரக்காத்துகள் அசருடைய தொழுகை தொழுவோம். எனவே அதற்கு பின்னால் முழுமையாக துஆவுக்குரிய நேரம். எனவே எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன அனைத்து தேவைகளை நாங்கள் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்திலே சிறப்பாக கேட்பதற்கு அவர் துஆ கேட்டு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு துஆயி துஆவு அரஃபா, துஆக்களிலே மிகவும் சிறந்தது அதாவது அரஃபா நாளிலே கேட்கக்கூடிய துஆக்கள். வஹைருமா குல்து அன நபியுன் மின் பஅதி, நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் கேட்ட துஆக்களிலே சொன்ன வார்த்தைகளிலே மிக சிறந்தது எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். இந்த பிரார்த்தனையை அதிகமாக அரஃபா தினத்தில் நாங்கள் துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன அனைத்து தேவைகளையும் நாங்கள் கேட்க வேண்டும். எனக்கு எமது சொந்த தேவைகள் இருக்கின்றன, உலக விடயங்களா இருக்கலாம், அதே போன்று மறுமை சம்பந்தப்பட்ட விடயங்களா இருக்கலாம், நாங்கள் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடலாம், அதே போன்று எமது குடும்பத்துக்காக, எமது பெற்றோருக்காக, எமக்கு கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்காக, ஒட்டுமொத்த எமது முஸ்லீம் சமூகத்துக்காக. இன்று எங்களுக்கு தெரியும் அதிகமாக முஸ்லீம் நாடுகளிலே முஸ்லீம்கள் கஷ்டப்படுகின்றார்கள், காஃபிர்களால் துன்புறுத்தப்படுகின்றார்கள், சோதனைக்குட்படுத்தப்படுகின்றார்கள். இந்த அனைவருக்குமே விடுவு கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதிகமாக இந்த அரஃபாவுடைய தினத்தை பயன்படுத்தி அதிகமாக துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த அரஃபாவுடைய நாளிலே நாங்கள் ஒட்டுமொத்தமாக அனைவருமே அந்த எஹ்ராத்துடைய அந்த துணியுடன் நாங்கள் வெள்ளை உடுத்தவர்களாக அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோமே, இதனை பார்த்து அல்லாஹ் தாலாவே அவனுடைய வானவர்களிடத்திலே பெருமைப்பட்டுக் கொள்கின்றான். பார்த்தீர்களா எங்களுடைய என்னுடைய இந்த அடியார்களை அதாவது புலி அதாவது அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் புழுதிப்பட்டவர்களாக தலைவிரிகுலமாக வந்து என்னிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதாக அந்த அல்லாஹ் தஆலா தனது மலக்குமார்களிடத்திலே கூறுவதாக இப்னு குஸைமாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உந்துரு இலா இபாதி அதோனி ஷஹ்சன் கபரா, அதாவது என்னிடத்திலே அதாவது தலைவிரிகுலமாக புழுதி படிந்தவர்களா என்னிடத்திலே உலகத்துடைய எல்லா பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். உஷ்ஹிதுக்கும் அன்னி கது கஃபர்து லஹும், அதாவது நான் உங்களை மலக்மார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் உங்களை சாக்கியாக வைத்துக் கொள்கின்றேன், நான் கண்டிப்பாக நிச்சயமாக அவர்கள் அனைவருக்கும் நான் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டேன். இன்சாரிஃபு மஃபூரன் லக்கும், நீங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்துல நீங்கள் வெளிக்கிழமை செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அந்த இந்த ஹதீஸ் இப்னு குஸைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் இவர் அந்த துஹருடைய நேரத்தில் துஹரையும் அசரையும் உட்படுத்தி தொழுதுவிட்டு அதே அரஃபாவிலிருந்து தமது சமூகத்து தனக்காகவும் இந்த அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அவர் இங்கிருந்து, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் பிரகாரம், அந்த அரஃபாவிலிருந்து வெளிக்கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு செல்வார். சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து அரஃபாவிலிருந்து செல்ல வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சிலர் என்ன செய்கின்றனர் சொன்னால், அதாவது அது சூரியன் மறைந்ததற்கு பின்னால் மிக இலேசிக்காக வேண்டி, அதாவது மகரிபையும் இஷாவையும் அரஃபாவிலேயே தொழுதுவிட்டு செல்கின்றார்கள். இது சுன்னாவுக்கு முரணாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவிலே துஹரையும் அஸரையும் மாத்திரம்தான் தொழுதிருக்கின்றார்கள். மகரிபை இஷா இந்த இரண்டு தொழுகைகளையும், அதாவது நாம் முஸ்தலிஃபாவுக்கு இஷாவுடைய அந்த நள்ளிரவு தாண்டுவதற்கு முன்னால், இஷாவுடைய நேரம் சிறப்புக்குரிய நேரம் முடிவதற்கு முன்னால் நாம் அங்கே முஸ்தலிஃபாவுக்கு போய் சேர்ந்து விடுவோம் என்றால், அங்கே போய் எங்களுடைய மகரிபை இஷாவும் தொழுவது மிகவும் சிறந்தது. அவ்வாறு எங்களுக்கு மகரிபும் இஷாவும் இஷாவுடைய அந்த சிறப்புக்குரிய நேரம் பிந்திவிடும் என்று நாங்கள் பயந்தால், நாங்கள் அரஃபாவிலே தொழாமல் போகக்கூடிய பாதையிலே இடைவெளியிலே நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். எனவே இந்த மகரிபை இஷாவும் நாங்கள் சேர்த்து தொழ வேண்டும். அது ஒன்று மகரிபுடைய நேரத்தில் அல்லது இஷாவுடைய நேரத்தில் சேர்த்து தொழலாம். இஷாவை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கியும் மகரிபை மூன்று ரக்காத்துகளாக பரிபூர்ணமாக தொழ வேண்டும். எனவே அவர்கள் என்ன, அதாவது சூரியன் மறைந்ததற்கு பின்னால் பகல் நேரத்தில் அரஃபாவில் இருந்தவர்கள் அதாவது அங்கே போவார்கள். ஆனால் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் எல்லாம் யார் அரஃபாவுக்கு நுழைகின்றார்களோ அவர்கள் கொஞ்ச நேரம் அங்கே இருக்க வேண்டும். அதாவது எந்த அளவுக்கு சொன்னால் அவருக்கு தேவையான அளவு பிரார்த்தனை செய்துவிட்டு ஒருவரை பார்த்து இவர் அரஃபாவிலே தரித்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு மணித்தியாலங்களாவது அங்கே நிற்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது அங்கே இருப்பது சிறந்தது என்று அவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து இவர் அரஃபாவிலே நின்றார் என்பதை நாங்கள் கூறுவோம். எனவே அந்த அடிப்படைக்கு அவ்வாறு நிற்கக்கூடியவர்கள், அதாவது சூரியன் மறையக்கூடிய அந்த கடைசி தருவாயில வந்தவர்கள் கொஞ்ச நேரமாவது அங்கே நின்றுவிட்டு தான் வர வேண்டும். ஏற்கனவே பகலிலிருந்தே அரஃபாவில் இருக்கக்கூடியவர்கள் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அங்கே அரஃபாவிலிருந்து வெளிக்கிட்டு சென்று முஸ்தலிஃபாவுக்கு போக வேண்டும். அங்கே முஸ்தலிஃபாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் மிகவும், அதாவது அமைதியாக அடுத்தவர்களை, அதாவது நாங்கள் துன்புறுத்தாமல் அடுத்தவர்கள் மோதிக்கொண்டு செல்லாமல் அமைதியாக நாங்கள் இந்த அமலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இத்தனை நாங்கள் பத்தாவது தினத்தில், அதாவது இப்போது நாங்கள் முஸ்தலிஃபாவுக்கு போய் அங்கே இரவுல தங்குவது நாங்கள் முக்கியமான ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரவு நேரத்தில் அங்கே முஸ்தலிஃபாவில் தங்குவது மிக முக்கியமான ஒரு வாஜிபாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த வாஜிபை வந்து கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றியாக வேண்டும். எதுவரையில நாங்கள் முஸ்தலிஃபாவில் இரவில் நாங்கள் தங்குவோம், ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரையிலே ஃபஜ்ர் அங்கே முஸ்தலிஃபாவில் நாங்கள் ஃபஜ்ர் தொழ வேண்டும். அதற்கு பின்னால் தான் நாங்கள் பத்தாவது தினத்திலே ஃபஜ்ரிடைய தொழுகை நாங்கள் தொழுதுவிட்டு மினாவுக்கு புறப்பட வேண்டும். எனவே யாருக்காவது அதை கஷ்டமாரிகள் இருந்து நோயாளிகள், அதே போன்று வயோதிப்பர்கள், பெண்கள், இவர்களுக்கு அதாவது நள்ளிரவுக்கு பின்னால் போவதற்கு அனுமதி இருக்கின்றது. அதுக்கு சில நபிமொழிகளும் ஆதாரமாக இருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட நேரத்திலே மாத்திரம் அவர்களுக்கு மாத்திரம் செல்லலாம். ஏனையவர்களுக்கு வந்து அவ்வாறு அங்கே செல்லாமல் அடுத்த பத்தாவது தினத்திலே, அதாவது சுபஹுடைய தொழுகையும் தொழுதுவிட்டு சற்று அங்கே மஷ்ஹருல் ஹராம் என முஸ்தலிஃபாவில் நாங்கள் சற்று நேரம் பிரார்த்தித்து விட்டு செல்வதுதான் மிகவும் சிறந்த ஒரு முக்கியமான சுன்னத் இருந்து கொண்டிருக்கின்றது. என அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், ஃபைதா அஃதல்தும் மின் அரஃபாத்தின் ஃபதுக்குருல்லாஹ் இந்தல் மஷ்ஹருல் ஹராம், நீங்கள் அரஃபாவிலிருந்து நீங்க வெளிக்கிட்டு வந்து விட்டீர்கள் சொன்னால் மஷ்ஹருல் ஹராம் என்ற அந்த இடத்தில் நீங்கள் அல்லாஹ் தஆலா நினைவு கூறுங்கள். எனவே முஸ்தலிஃபா தான் மஷ்ஹருல் ஹராம் என்பது அனைவருடைய ஏகோபித்த கருத்து இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் அங்கே நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய தேவைகளை நாங்கள் அல்லாஹ் தஆலா இடத்தில் துவா கேட்க வேண்டும். துவா கேட்டுவிட்டு தான் நாங்கள் அங்கிருந்து வெளிக்கிழமை செல்ல வேண்டும். அதற்கு பின்னால் நாங்கள், அதாவது பத்தாவது தினத்திலே ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றி விட்டோம் சொன்னால், அதற்கு பின்னர் நாங்கள், அதாவது ஃபஜ்ருடைய தொழுகை மிகவும், அதாவது சூரியன் உதயமாகும் வரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்காமல் சற்றென நாங்கள் கிபிலாவை முன்னோக்கி துவா கேட்டுவிட்டு நாங்கள் மினாவுக்கு செல்ல வேண்டும். அதாவது சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே நாங்கள் மினாவுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அங்கே மினாவுக்கு போனால் பத்தாவது தினத்திலே நிறைய அமல்கள் அங்கே இருக்கின்றன செய்வதற்கு. குறிப்பாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், பத்தாவது தினத்தை நாங்கள் இதுகால வரையில் இன்னும் தல்பியா சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் மினாவிலே போய் கல்லறியும் வரையிலே, முதலாவது நாங்கள் செய்யக்கூடிய வேலை கல்லறிவதே. எனவே அந்த மினாவிலே போய் கல்லறியும் வரையிலே அவர் கண்டிப்பாக இந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருப்பார். எனவே பத்தாவது தினத்திலே சுபஹ் தொழுகைக்கு பின்னால் அது சூரியன் ஒரே உதயமாகத்துக்கு கொஞ்சம் சற்று நேரத்துக்கு முன்னால் போவார். போய் முதலாவதாக பத்தாவது தினத்தில் செய்ய வேண்டிய அமல்கள், முக்கியமான நான்கு அமல்கள் இருக்கின்றன. ஒன்று நினைச்சால் நாங்கள் அத ஜமராவுக்கு போய் கல்லறிவது, ஜமரத்துல் அகாபாவுக்கு போய் கல்லறிவது. இரண்டாவதாக வந்து நாங்கள் அதை எங்களுடைய குர்பானை நாங்கள் கொண்டு வந்து பிராணிகளை அறுத்து பழிவிடுவது. அதே போன்று மூன்றாவதாக எங்களுடைய தலைமுடிகளை ஒன்று முழு முதுவாக மலித்துக் கொள்வது அல்லது நாங்கள் சோட் பண்ணிக் கொள்வது, குறைத்துக் கொள்வது. அதில் சிறந்த முறை வந்து முழுவதுமாக வலித்துக் கொள்வது தான். நான்காவதாக வந்து ஹஜ்ஜுடைய தவாஃபையும், அதே போன்று ஏற்கனவே ஹஜ்ஜுடைய சாய் செய்யாதவர்கள் ஹஜ்ஜுடைய சாயும் செய்து கொள்ள வேண்டும். இந்த பிரதானமான நான்கு அமல்கள், ஒன்று கல்லறிவது, அதே போன்று குர்பானி கொடுப்பது, அதை அறுத்து பலியிடுவது, அதே போன்று முடிசிறைப்பது, அதே போன்று தவாஃப் சாய், இந்த ஐந்து அமல்கள் தான் நாங்கள் பத்தாவது தினத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான ஐந்து அமல்கள். இந்த ஐந்து அமல்களிலே எதனை நாங்கள் முந்தி பிந்தி செய்தாலும் பிரச்சனை இல்லை என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது ஹஜ்ஜத்துல் வதாவிலே பத்தாவது தினத்திலே சில சஹாபாக்கள் வந்து ஒவ்வொரு விதத்திலே கேள்வி கேட்பார்கள். நான் அதாவது நான் கல்லறிவதற்கு முன்னால் நான் தலைமுடியை அறுத்துவிட்டேன், மலித்து விட்டேன், அதே போன்று நான் அதாவது என்னுடைய குர்பானியை கொடுத்து விட்டேன், அதே போன்று நான் முதலாவது தவாப் செய்துவிட்டு, இவ்வாறு ஒவ்வொன்றே முன்ன பின்ன செய்த அந்த அமல்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ் அல் வலா ஹரஜ், உங்களுக்கு குற்றம் இல்லை, நீங்கள் செய்யுங்கள் செய்யுங்கள் என்பதாக இலகுபடுத்திக் கொடுத்தார்கள். இது ஹஜ்ஜுடைய வணக்கத்தை இல்லாமக்குவது இலகுபடுத்துவதல்ல, இருக்கக்கூடிய அமல்களை அதை முன்பின் செய்வது, அதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். என்ன, முதலாவதாக போய் அதாவது மூன்று ஜமராக்கள் இருக்கின்றன, மூன்று இடங்கள், ஜமரத்து சுகுரான், முதலாவதாக எங்களுக்கு நாங்கள் மினாவுக்கு போகக்கூடிய நேரத்தில், அதாவது மக்காவிலிருந்து மினாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் முதலாவதாக சந்திக்கக்கூடிய ஜமரத்துல் அக்கபா, முஸ்தலிஃபாவிலிருந்து நாங்கள் இப்பொழுது போகின்றோம். எனவே முஸ்தலிஃபாவிலிருந்து போகக்கூடிய நேரத்தில் முதலாவதாக எங்களுக்கு நாங்கள் சந்திப்பது ஜம்ரத்து சுகுரா, சிறிய ஜம்ரான்னு சொல்லுவார்கள். இரண்டாவது மத்திய ஜம்ரா, ஜம்ரத்துல் உஸ்தா. மூன்றாவதாக ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் குப்ரான்னு கூறுவார்கள். அதுதான் பெரிய ஜமராவாக இருக்கின்றது. எனவே இந்த முதல் பத்தாவது தினத்திலே இந்த பெரிய ஜமராவுக்கு மாத்திரம்தான், ஆக ஜம்ரத்துல் உக்பான்னு சொல்லக்கூடிய கடைசியிலே இருக்கக்கூடிய அந்த மக்கா திசையில் இருக்கக்கூடிய அந்த ஜமராவுக்கு தான் நாங்கள் போய் கல்லறிய வேண்டும். அதில் ஏழு கற்களை எறிய வேண்டும். அந்த ஒவ்வொரு கல்லும் வந்து மிகமே, அதாவது அந்த கற்களை வந்து நாங்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து பிறக்கி கொண்டு செல்வது சிறந்தது. அவ்வாறு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு எங்கு வேணாலும் கற்களை பிறக்கிக் கொள்ளலாம். அந்த கற்களை பொறுத்தவரையிலே பெரிய கற்களாக இருக்கக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு, அதாவது கடலை அல்லது மொச்சக்கொட்டை சொல்லுவோம், அந்த அளவுக்கு சிறிய கற்களாக இருந்தால் போதுமானது. அதில் ஏழு கற்களை தெரிவு செய்து அந்த ஏழு கற்களையும் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லியவராக அங்கே போய் அந்த அந்த குறிப்பான அந்த குழி இருக்கின்றது, அந்த குழியிலே விழக்கூடிய அளவில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதனை அந்த கற்களை எறிய வேண்டும். இந்த இடத்தை நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஜமராக்களுக்கு நாங்கள் கல்லடிப்பது என்பது அதை சிவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அதாவது அங்கே நாங்கள் கல்லறிவது ஷைத்தானுக்குத்தான் என்பதாக. உண்மையிலே அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அறுத்து பழியிட முயற்சித்த நேரத்திலே ஷைத்தான் இடைமறுத்து குறுக்கிட்டான் தான். ஆனாலும் இப்பொழுதும் அதே இடத்துல ஷைத்தான் இருக்கின்றானா என்பது அங்கே எந்த ஒரு அறிவிப்புகளும் வரவில்லை. எனவே நாங்கள் அடிப்பது ஷைத்தானுக்கல்ல, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த வணக்கத்தை நினைவு கூறும் முகமாகத்தான் அல்லாஹ் தஆலா இதனை வணக்கமாக்கி இருக்கின்றான். எனவே உண்மையில் அந்த இடத்துல ஷைத்தான் இருக்கின்றான் இல்லையே என்பதை பற்றி எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. சிலர் என்ன செய்தார்கள், ஷைத்தானுக்கு தாங்கள் கல்லடிக்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டு தமது பாதனிகள் செருப்புகளையும் அதே போன்று குடைகள் இவைகளை எல்லாம் அங்கே அதாவது எரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் சுன்னாவுக்கு மாற்றமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறு கல்லடித்து முடித்து விட்டான்னு சொன்னால் அந்த கல்லடித்து ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலிருந்து தல்பியாவுடைய நேரம் முடிந்து விடுகின்றது. எனவே இவர் கல்லடித்து ஆரம்பித்தான்னு சொன்னால் அவருடைய தல்பியாவுடைய நேரம் முடிந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அவர் தக்பீர் சொல்லியவராக அந்த மூன்று தினங்களையும் அதிகமாக தக்பீர் செல்ல வேண்டும். துல்ஹஜ் 10, 11, 12, 13 தினங்களிலே. எனவே அந்த அடிப்படையில் கல்லடித்ததுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அதிகமாக நினைவு கூறி தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறு கல்லடித்து விட்டான்னு சொன்னால் அதற்கு பின்னால் வந்து அதாவது அந்த குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த குர்பானியுடைய விடயத்திலே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது யாருக்கு கடமை? அதை ஹஜ்ஜுக்கு மாத்திரம் என்று நியத்து வைத்துக் கொண்டு உம்ரா செய்யாமல் ஹஜ்ஜை உம்ரா ஒன்றாக செய்யாமல் இருக்கக்கூடிய முஃப்ரீத் என்று சொல்லுவோம், இஃப்ராத் செய்தவர்கள், இவர்களுக்கு இந்த குர்பான் இந்த கடமை கிடையாது. இவர்கள் அந்த அதை கல்லெறிந்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் முடியை வலித்துக் கொள்வார். அதனுடன் அவருடைய அந்த முதலாவது தஹலுல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய அந்த முதலாவது தஹலுல் முடிந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அவருக்கு ஹிராத்தை கலைந்து கொண்டு சாதாரண உடைக்கு வந்து விடலாம். ஆனால் அதே போன்று இந்த நான்கு அமல்களில் முக்கியமாக இரண்டு அமல்களை செய்ய வேண்டும். கல்லறிந்து விட்டு அது தமத்துவ செய்தவர்களாம் இருக்கலாம், ஏனைய இஃப்ராதுக்கெல்லாம் செய்தவர்கள் என்றால் கல்லறித்து விட்டு முடியை சிரைத்துக் கொண்டு சொன்னால் அவர்கள் வந்து உடைகளை கலைந்து கொள்ளலாம், சாதாரணமான உடைக்கு மாறலாம், இஹ்ராத்தை கலைந்து கொண்டு. என அவருடைய முதலாவது தஹலுல் ஏற்பட்டுவிட்டது. எனவே முக்கியமாக செய்யக்கூடிய இந்த ஐந்து அமல்கள் இருக்கின்றன. ஒன்று கல்லறிவது, அதே போன்று அறுத்து பலியிடுவது, அதே போன்று ஹல்க் அதாவது முடிசிறைப்பது, தவாஃபு, சஹி. இந்த ஐந்து அமல்களிலே இரண்டை செய்துவிட்டார் என்று சொன்னால் அவருடைய முதலாவது தஹலுல் உருவாகிவிட்டது. எனவே அவருக்கு அந்த ஐந்திலே இரண்டை செய்துவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு தனது இஹ்ராத்தை கலைந்து கொண்டு சாதாரண உடைக்கு மாறலாம். அதற்கு பின்னால் இந்த திருமணம் அதை உடலுறவை தவிர மனைவியுடன் உடல் கொள்ளக்கூடிய உடலுறவை தவிர ஏனைய தடை செய்யப்பட்ட அனைத்துமே அனுமதிக்கப்பட்டு விட்டது. இஹ்ராம் உடுத்த நிலையிலே என்னென்ன விடயங்கள்லாம், இஹ்ராம் நியத்து வைத்த நிலையிலே என்னென்ன விடயங்கள்லாம் தடை செய்யப்பட்டதோ அந்த விடயங்களிலே முதலாவது தகவல் ஏற்பட்ட உடனே அவருக்கு இஹ்ராத் அதாவது திருமணம் உடலுறவை தவிர ஏனைய விடயங்கள் அனுமதிக்கப்பட்டு விட்டது. எனவே இதுதான் முதலாவது தகவல் கூறுகின்றோம். எனவே அந்த பத்தாவது தினத்தில் நாங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல் தான் அதை அறுத்து பலியிடுவது. இது யாருக்கு கடமை என்று சொன்னால் தமத்து செய்தவர்கள். முதலாவது நான் தவாப் செய்யக்கூடிய முறையை காட்டி தந்தேன், அதிலே சொன்னேன் தமத்து செய்யக்கூடியவர்கள் முதலாவதாக உம்ரா செய்வார்கள். உம்ரா செய்துவிட்டு இஹ்ராத்தை கலைந்து கொள்வார்கள். கலைந்து கொண்டு விட்டு மீண்டும் துல்ஹஜ் மாதம் எட்டாவது நாள் தான் மீண்டும் இஹ்ராம் அணிந்து மீண்டும் ஹஜ்ஜுக்கா நியத்து வைப்பார்கள். இவர்களுக்கு நாங்கள் தமத்து என்று சொல்லுகின்றோம், தமத்து செய்தவர்கள். அடுத்ததாக ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்கின்றோம் என்பதாக கிரான் அடிப்படையில நியத்து வைத்தவர்கள், இந்த தமத்துவ செய்தவர்களும் கிரான் அடிப்படையில நியத்து வைத்தவர்களும் கண்டிப்பாக அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து பலியிட வேண்டும். அதுதான் நாங்கள் அதை குர்பானி கொடுக்கின்ற சொல்கின்றோம். அதாவது உதுஹிய அல்ல, இது உதுஹிய என்பது வேறு, இது தம் என்று நாங்கள் கூறுகின்றோம், ஹதி என்று கூறுகின்றோம். இதுக்கு வந்து இஸ்லாம் மார்க்கத்திலே அல்லா தாலா குர்ஆன்ல ஹதி என்ற பெயரை தான் வைத்திருக்கின்றான். உதுஹிய என்பது வேறு, இது ஹதி, ஹஜ்ஜாஜில் கொடுக்கக்கூடியது வந்து ஹதி என்று கூறுகின்றோம். இது இந்த தமத்துவ செய்தவர்களும் அதே போன்று அதாவது கிரான் செய்தவர்களும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். எனவே இது இரண்டாவது முக்கியமாக செய்ய வேண்டிய அமல். மூன்றாவதாக முடிகளை சிரைக்க வேண்டும். அதில் வந்து முடிகளை முழுமையாக மலிப்பதுதான் சிறந்தது. என நபி அவர்கள் மூன்று தடவைகள் முடியை வலிக்கக்கூடியவர்களுக்கு துவா கேட்டிருக்கின்றார்கள். நான்காவது தடவையாகத்தான் அதாவது முடியை ஷோட் பண்ணக்கூடியவர் குறைக்கக்கூடியவர்களுக்கும் துவா செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த மூன்று அமல்கள் முக்கியமாக பத்தாவது தினத்தில் செய்ய வேண்டியது. நான்காவது அமல் என்னன்னு சொன்னால் வந்து அதாவது ஹஜ்ஜுடைய தவாப், இதுக்கு பேரு தவாஃபுல் இஃபாலா. இந்த தவாஃபுல் இஃபாலையும் அத்தனை பேருமே செய்ய வேண்டும். அது தமத்து செய்தவர்களா இருக்கலாம், அதே போன்ற கிரான் செய்தவர்களா இருக்கலாம், இஃப்ராத் செய்தவர்கள் அனைவருமே இந்த தமத்து இந்த தவாஃபுல் இஃபால் என்ற கடமையான தவாஃபை செய்யலாம். இந்த தவாப் பத்தாவது தினத்திலே தான் செய்ய வேண்டும் என்று கடமை கிடையாது. அதுக்கு பின்னால் பதினோராவது பன்னிரெண்டாவது அந்த துல்ஹஜ் மாதம் முடியும் வரையிலே எப்போ வேணா செய்யலாம். ஆனால் கண்டிப்பா செய்துதான் ஆக வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய காலம் முடிவதற்கு இடையிலே கண்டிப்பா இந்த துல் ஹஜ் மாதம் முடிவுக்கு இடையில கண்டிப்பா அவர் மக்காவை விட்டு ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடித்துக் கொண்டு செல்ல முன் அந்த தவாஃபுல் இஃபாலை செய்துவிட்டு தான் சொல்ல வேண்டும். இது கண்டிப்பா கடமை. என்ன ருக்குன், இந்த தவாஃப் செய்யாவிட்டால் அவருடைய ஹஜ்ஜு கூடாது. அதுக்கு பின்ன மீண்டும் இந்த எவ்வாறு அரஃபாவிலே தரிக்காவிட்டால் ஹஜ்ஜு கூடாதோ அதே போல் இந்த தவாஃபை செய்யாவிட்டாலும் அவருடைய ஹஜ்ஜு கூடாது. மீண்டும் அந்த தவாஃபை கண்டிப்பா செய்ய வேண்டும், அல்லது அவர் அடுத்தவரிடம் வந்து கலா செய்ய வேண்டும். எனவே அதே போன்றுதான் இந்த தவாஃபை முடித்துவிட்டேன்னு சொன்னால் ஏற்கனவே கிரான் செய்தவர்கள் அதே போன்று இஃப்ராத் செய்தவர்கள் ஹஜ்ஜுடைய சைய செய்திருப்பார்கள். அவ்வாறு யாராவது செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களும் இந்த கடமையான தவாஃபுல் இஃபாலாவுக்கு பின்னால் இந்த கடமையான இந்த ஹஜ்ஜுடைய சைய செய்து கொள்வார்கள். உம்ரா செய்தவர்கள் கண்டிப்பா சை செய்து ஆக வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் செய்த சாய் அது உம்ராவுக்குரிய சாய். எனவே இப்பொழுது ஹஜ்ஜுடைய சை அவர்கள் செய்ய வேண்டும். ஏற்கனவே தவாஃபுல் குதுபுடன் சேர்த்து இஃப்ராத் செய்தவர்களும் கிரான் செய்தவர்களும் ஹஜ்ஜுடைய சை செய்திருப்பார்கள். என அவர்கள் இப்பொழுது சை செய்ய தேவையில்லை, தவாஃபுல் இஃபாலா மாத்திரம் செய்தால் போதும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எங்களுக்கு இழிவுபடுத்தி தந்திருக்க எவ்வாறு தெரியுமா, இந்த தவாஃபுல் இஃபாலா கடமையான இந்த தவாஃப் இருக்கின்றது, இன்னொரு தவாஃப் இருக்கின்றது ஹஜ்ஜுடைய வணக்கங்களை முடித்துவிட்டு செல்லக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய தவாஃபுல் வெதான்னு சொல்லுவோம், பிரியாவிடைய தவாஃப். இந்த இரண்டு தவாஃபையும் சேர்த்து ஒன்றாக இந்த தவாஃபுல் இஃபாலையும் அந்த தவாஃபுல் விதாவுடன் சேர்த்து பிற்படுத்தி இரண்டையும் சேர்த்து ஒரு தவாஃபாக செய்யவும் முடியும். அதற்கும் இஸ்லாத்தில் எங்களுக்கு அனுமதி நபி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இவைகள் தான் முக்கியமாக பத்தாவது தினத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். அதற்கு பின்னால் அதாவது இந்த அமல்களை செய்து முடிந்தேன்னு சொன்னால் அவர் தவாஃபையும் செய்து முடித்தார்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய தவாஃப் சஈ இவைகளையும் செய்து முடித்தார்னு சொன்னால் முடித்து விட்டார் அவர் இரண்டாவது தஹாலலும் பரிபூர்ணமாகி இப்பொழுது இஹ்ராத்தினுடைய நேரத்தில் என்னென்ன விடயங்கள் உடலுறவு உட்பட அனைத்து விடயங்களுமே இவருக்கு இப்போது அனுமதிக்கப்பட்டுவிட்டது. இஹ்ராத்துடைய நேரத்தில் என்னென்ன விடயங்கள் தடை செய்யப்பட்டிருந்தவோ அதில் இரண்டாவது தஹாலுலை முடித்து விட்டார்னு சொன்னால் இரண்டாவது தஹாலுல் எவ்வாறு முடியும்? அந்த ஐந்து விடயத்தையும் கம்ப்ளீட்டாக முடிக்க வேண்டும், பரிபூர்ணமாக முடிக்க வேண்டும். அதாவது கல்லறிதல், அதே போன்று அறுத்து பலியிடுதல், தலைமுடிய சிறை தள்ளல ஷோட் பண்ணுதல், அதே போன்று தவாஃப் ஹஜ்ஜுடைய தவாஃப் ஹஜ்ஜுடைய சாயி, இந்த ஐந்தையும் பரிபூர்ணமாக முடித்து விட்டார்னு சொன்னால் அவர் இரண்டாவது தஹலுலும் ஆகிவிட்டார். இவருக்கு மனைவியுடன் உடலுள் கொள்ளக்கூடிய விஷயம் உட்பட அனைத்து தடுக்கப்பட்ட இஹ்ராத்துடைய நேரத்தில் தடுக்கப்பட்ட அனைத்துமே இவருக்கு இப்பொழுது அனுமதிக்கப்பட்டு விடுகின்றது. அதற்கு பின்னால் இன்னும் சில வாஜிபுகள் இருக்கின்றன. அதாவது பதினோராவது நாளிலே, அதே போன்று பன்னிரெண்டாம் நாள், இந்த இரண்டு நாட்களிலேயும், அதாவது சூரியன் அதாவது லுஹருக்கு பின்னால் மகரிபுக்கு முன்னால் லுஹருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் அதாவது மூன்று ஜமராக்களுக்கும் போய் அதாவது கல்லறிய வேண்டும், மூன்று ஜமராக்களுக்கும் போய் கல்லறிய வேண்டும். இந்த இது வந்து கடமையாக வாஜிபுன்னு சொல்கின்றோம். அதாவது தவாஃபை போன்று கட்டாய கடமை கிடையாது, இது வாஜிபானது. ஏன்னா இந்த வாஜிபை விட்டார்னு சொன்னால் இவர் அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்க வேண்டும். எனவே இது கண்டிப்பாக கல்லறிந்துதான் ஆக வேண்டும். இந்த கல்லறியக்கூடிய முறை எவ்வாறு சொன்னால் பதினோராவது நாள், அதே போன்று பன்னிரெண்டாவது நாள், அதே போன்று பதிமூன்றாவது நாள் நின்றுன்னு சொன்னால் பதிமூன்றாவது நாளும் சேர்த்து கல்லறிய வேண்டும். அதே போன்று இந்த மூன்று இரவுகளிலேயும் பத்தாவது நாள் பின்னேறம் பதினோராவது இரவு, பதினோராவது நாள் பின்னரும் பன்னிரெண்டாவது இரவு, இந்த இரண்டு இரவுகளிலேயும் மினாவிலே தரிப்பது வாஜிபு கடமை என்பதாக அதை நபி அவருடைய ஹதீஸ் மூலமாக தெரிகின்றது. எனவே இதனை விட்டுவிட்டவர்களும் அதற்கு பதிலாக ஒரு குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும். எனவே இந்த இரண்டு தினங்களிலேயும் கட்டாயமாக அவர்கள் அதாவது இந்த மினாவிலே இரவிலே தரிக்க வேண்டும். இரவிலே தரித்தல் என்ற இரவிலே தங்கிவிட்டார் என்ற ஒரு பேர் வரக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக தங்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதை ஒரு காமணித்திரமான அரை மணி நேரம் அதாவது இரவிலே தங்கிவிட்டு செல்வதில் அர்த்தம் இரவிலே தங்கினார் என்ற ஒரு பேர் வரக்கூடிய அளவுக்கு அங்கே மினாவிலே தரிக்க வேண்டும். இது கண்டிப்பாக அதை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமை இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று பகல் நேரத்தில் செய்ய வேண்டிய அமல் கல்லறிவது. எனவே இந்த மூன்று தினங்கள் துல்ஹஜ் பத்தாவது நாள் முடிந்துவிட்டோம் சொன்னால் பதினோராம் நாள் பன்னிரெண்டாம் நாள் பதிமூன்றாம் நாள் இந்த மூன்று தினங்களிலேயும் இரவிலே நாங்கள் மினாவிலே தரிப்பதும் பகலிலே கல்லறிவதும் முக்கியமான கடமைகளாக இருக்கின்றன. கல்லறியக்கூடிய முறையிலே வந்து நாங்கள் பத்தாவது நாள் எரிந்த முறைக்கு சற்று வித்தியாசமான முறை. பத்தாவது நாள் ஒரு ஜமராவுக்கு மாத்திரம் நாங்கள் கல்லறிந்தோம். ஜமரத்துல் அக்கபான்னு சொல்லக்கூடிய முஸ்தலிஃபாவில் இருந்து போகக்கூடிய நேரத்தில் மூன்றாவதா இருக்கக்கூடிய ஜமராவுக்கு தான், பெரிய ஜமராவுக்கு தான் நாங்கள் கல்லறிந்தோம். ஆனால் இப்பொழுது வந்து நாங்கள் மூன்று ஜமராக்களுக்குமே கல்லறிய வேண்டும். ஒவ்வொரு ஜமராக்களுக்கும் ஏழு ஏழு கல்லுக்கு நாங்கள் கற்கள் எறிய வேண்டும். அந்த ஏழு கற்கள் ஏற்கனவே கூறிய போன்று சிறிய கற்களாக தான் இருக்க வேண்டும். அதனுடைய முறை எவ்வாறு சொன்னால் முதலாவதாக இவர் போய் என்ன செய்வார்னு சொன்னால் முதலாவதாக இவருக்கு சந்திக்கக்கூடிய ஜமரத்து சுகுரா அவர் ஏனைய அதாவது இப்ப மினாவிலிருந்து அசிதியா பகுதியிலிருந்து அல்ல மக்காவிலிருந்து வரக்கூடியவராக இருந்தால் அவருக்கு முதலாவதாக ஜமரத்து குப்ரதான் வருகின்றது என்றாலும் அதில் எரிய முடியாது. அவர் சுற்றி வந்து முதலாவது ஜமரத்து சூராவிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா முதலாவது ஜமரத்து சூறால எவ்வாறு கலையுவார்னு சொன்னால் வந்து அதாவது வலது பக்கமாக போய் அத்தமுகம் முக்கியமான சுண்ணாவை இருக்கின்றது. ஜமரத்து சூறாவை எங்களுடைய வலது பக்கமாக வைத்து நாங்கள் அது ஜமரத்து சூறா எங்களுடைய வலது பக்கமாக வைத்து நாங்கள் அதாவது ஏழு கற்களையும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நாங்கள் எரிய வேண்டும். அதற்கு பின்னால் கொஞ்சம் முன்னாடி போய் அது ஜமரத்து சூறாவுக்கு வலது பக்கமாகவே அதாவது எங்களுடைய ஜமிலத்து சூராவை வந்து எங்களுடைய வலது பக்கமாக வைத்து நாம் அல்லா தாலாவிடத்தில் எங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகள் அந்த இடத்துல குறிப்பிட்ட பிரார்த்தனை கிடையாது. எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கணும் எல்லா தேவைகளும் நீண்ட நேரம் துவா கேட்போம். அதற்கு பின்னால் மீண்டும் இரண்டாவது ஜமரா ஜமரத்து உஸ்தான்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஜமராவுக்கு போவோம். அங்கே போய் மறுபக்கமாக ஜம்ரத்து சுகுரா உஸ்தாவுடைய வலது பக்கம் அதாவது எங்களுடைய இடது பக்கத்திலே ஜம்ரத்துல் உஸ்தா இருக்கக்கூடிய அமைப்பில் நாங்கள் இருந்து அந்த ஏழு கற்களை மீண்டும் அல்லாஹு அக்பர் சொல்லி இரண்டாவது ஏழு கற்களை நாங்கள் எரிய வேண்டும். அதற்கு பின்னால் அதே போன்று ஜம்ரத்து உஸ்தாவை எங்களுடைய இடது பக்கமாக வைத்து நாங்கள் கொஞ்சம் சற்று முன்னே தள்ளி போய் அங்கே துவாக்க எங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் மூன்றாவது ஜமரா ஜம்ரத்துல் அக்கபா அதிலே வந்து வலது பக்கமாக எங்களுடைய ஜம்ரத்துல் அக்கபாவை எங்களுடைய வலது பக்கத்துக்கு வைத்து நாங்கள் கல்லறிந்து விட்டு அங்கே மூன்றாவது ஜமராவிலே துவா கேட்பது கிடையாது, சுன்னத்து கிடையாது, அது அப்படி மார்க்கத்திலே கிடையாது. எனவே முதல் இரண்டு ஜமராக்கள்லேயும் தான் நாங்கள் துவா கேட்க வேண்டும். துவா கேட்டுவிட்டு அவசரப்படாமல் ஆறுதலாக இருந்து எங்களுக்கு தேவையான எல்லா துவாக்களையும் கேட்டுவிட்டு அந்த இடத்துல செல்ல வேண்டும். இந்த மூன்று ஜமராக்களுக்கும் இவ்வாறு பதினோராவது பன்னிரெண்டாவது தினத்திலேயும் அதாவது நாங்கள் கண்டிப்பாக கல்லறிய வேண்டும். பன்னிரெண்டாவது தினத்திலே திரும்பியவர்களுக்கு 12வது நாளில கல்லெறிந்து விட்டு அவருடைய ஹஜ்ஜை முடித்துக் கொள்ளலாம். முடித்து விட்டு காபாவுக்கு போய் தவாஃபுல் விதாவை செய்துவிட்டு அங்கே அவருக்கு ஊருக்கு செல்லலாம். அல்லது விரும்பியவர்கள் அந்த 12வது தினத்திலே சூரியன் மறையும் வரையிலே யாரெல்லாம் மினாவில் இருக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக அடுத்த 13வது தினத்திலேயும் கல்லெறிந்து விட்டு தான் செல்ல வேண்டும். எனவே யாருக்கு இது 12வது தினத்திலே யாரெல்லாம் ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு போக விரும்புகின்றார்களோ அவர்கள் அந்த கல்லெறிந்து விட்டு மினாவை விட்டும் சூரியன் மறைவதற்கு முன்னால் சென்று விட வேண்டும். மினாவை விட்டும் சூரியன் மறைவதற்கு முன்னால் சென்று விட வேண்டும். யாரெல்லாம் 12வது தினத்திலேயே 12ஆம் நாளிலே ஹஜ்ஜுல் ஹஜ் மாதம் 12ஆம் நாளிலே தனது ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு செல்ல விரும்புவார்கள், அல்லது அதற்கு பின்னால் நின்றார்கள் சொன்னால் அடுத்த மறுதினமும் நின்று அது லுஹருக்கு பின்னால் 13வது தினத்தில் லுஹருக்கு பின்னால் கல்லெறிந்து விட்டு தான் செல்ல வேண்டும். இந்த கல்லறிந்து விட்டார்னு சொன்னால் அதற்கு பின்னால் ஒரே ஒரு அமல் மாத்திரம் முக்கியமான ஒரு அமல் இருக்கின்றது, பாக்கி மீதமாக இருக்கின்றது, அதுதான் தவாஃபுல் வதா. இந்த தவாஃபுல் வதாயை பொறுத்தவரையில மாதவிடாய் அதே போன்று பிரசவ இரத்தம் இருக்கக்கூடிய பெண்களை தவிர ஏனைய அனைவருக்கும் இது கடமை வாஜிப் என்று கூறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ஹதீஸுடைய அடிப்படையிலே மாதவிடாய் பெண்கள் அதே போன்று பிரசவ இரத்த பெண்களை தவிர ஏனைய அனைவருக்கும் இது கடமையான ஒரு வாஜிபாக இருக்கின்றது. எவ்வாறு மினாவிலே தரிப்பது வாஜிபோ அதே போன்று கல்லறிவது வாஜிபோ அதே போன்று ஒரு வாஜிபாக இந்த தவாஃபுல் வதாம் இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறிய போன்று இந்த தவாஃபிலையும் வந்து அந்த இல்திபா என்பதோ அதே போன்ற ரமல் என்பது எந்த ஒன்றும் சுன்னத்து கிடையாது. இதெல்லாம் முதலாவதாக செய்யக்கூடிய தவாஃபிலை மாத்திரம்தான். இந்த எங்களுடைய வலது தோல்பியத்தை துறந்திருப்பதெல்லாம் வந்து அதே போன்ற இஹ்ராத்துடன் இருப்பதெல்லாம் வந்து முதலாவது தவாஃபிலே தான். எனவே ஹஜ்ஜுடைய தவாஃபுல் இஃபாலா 10வது தினத்தில் செய்யக்கூடிய தவாஃபோ அல்லது இந்த தவாஃபுல் வதாவிலேயோ நாங்கள் அவ்வாறு நாங்கள் இல்திபா செய்யவும் தேவையில்லை, அதை எங்களுடைய வலது தோல்பியத்தை திறக்கவும் தேவையில்லை, முதல் 3 சுட்டுக்களையும் வேகமாக ஓடவும் தேவையில்லை, வளமையான சாதாரண தவாஃபாவை நாங்கள் தவாஃப் செய்ய வேண்டும். ஏற்கனவே ஹஜ்ஜுடைய தவாஃபாக தவாஃபுல் இஃபாலாவை 10வது தினத்திலே செய்யாதவர்கள் அந்த தவாஃபுல் இஃபாலாவை இந்த தவாஃபுல் வதாவுடன் சேர்த்து 7 சுட்டுகள் மாத்திரம்தான். 2 தவாஃப் என்பதற்கு 14 சுட்டுகள் சுற்றுவதல்ல, 2க்கும் சேர்த்து 7 சுற்றுக்களை நாங்கள் ஒரு தவாஃபாக சேர்த்து செய்யலாம். இதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. அதே போன்று இந்த தவாஃபு பின்னால் ஹஜ்ஜுடைய சாய் செய்யாதவர்கள் அந்த சாயையும் செய்துவிட வேண்டும். எனவே ஏதாவது 3 நாங்கள் சுருக்கமாக பார்க்கணும் என்றால் ஹஜ்ஜிலே 3 விதமான தவாஃபு செய்கின்றோம். முதலாவது தவாஃபுல் குதும், அது வந்துடனே செய்யக்கூடிய தவாப், அது ஹஜ் கிரான் செய்யக்கூடியவர்கள் இஃப்ராத் செய்யக்கூடியவர்களுக்கு தவாஃபுல் குதும், தமத்து செய்யக்கூடியவர்களுக்கு தவாஃபுல் உம்ரா உம்ராவுடைய தவாஃப். 2வதாக தவாஃபுல் இஃபால், இது ஹஜ்ஜுடைய கடமையான தவாஃபு. அதே போன்று 3வதாக தவாஃபுல் வதா, இது வந்து பிரியாவுடைய தவாஃபு, இதுவும் கடமையான ஒரு தவாஃப். ஆனால் தவாஃபுல் இஃபாலாவுடைய அளவுக்கு கடமை கிடையாது. இந்த தவாஃபை விட்டவர்கள் ஹஜ்ஜு கூடான்னு சொல்ல முடியாது, ஆனால் தவாஃபுல் இஃபாலா விட்டவர்களுடைய ஹஜ்ஜு கூடாது. எனவே இந்த சாயை வந்து ஹஜ்ஜுடைய சாயை வந்து அதாவது இந்த 3 தவாஃபில ஏதாவது ஒரு தவாஃபுக்கு பின்னால் செய்யலாம். எனவே தமத்து செய்யக்கூடியவர்கள் ஏற்கனவே உம்ராவுடைய சாயை வந்து அவர்கள் அந்த முதலாவது தவாஃபுடன் சேர்த்து செய்வதனால் அவர்கள் இந்த தவாஃபுல் இஃபாலாவுக்கு பின்னால் அல்லது இந்த தவாஃபுல் வதாவுக்கு பிறந்த ஹஜ்ஜுடைய சை செய்து கொள்ளலாம். இதுதான் ஹஜ்ஜுடைய முக்கியமான சில அமல்கள். எனவே அல்லா தாலா இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை யார் யாருக்கெல்லாம் இதற்கு முன்னால் வழங்கினானோ அவருடைய ஹஜ்ஜுகளை ஏற்றுக்கொள்ளவும், அதே போன்று இந்த இதற்கு யாருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் இதுவரை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவும் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.